பழைய காலங்களில் வியாபாரம் அப்படி ஒரு பிரயாணம் அப்படின்னு செஞ்சோன்னா ஒரு பெரிய ஒரு வெஹிக்கல் வந்து ஷிப்ஸ், பெரிய பெரிய ஷிப்புங்க இருக்கும். அந்த காலத்திலலாம் ரொம்ப பெருசா இருக்கும் அந்த ஷிப்புங்கெல்லாம். சில நேரங்களில் ரொம்ப ஐஸ்வர்யவானுடைய ஷிப்பு மாதிரி இருக்கும், டைட்டானிக் மாதிரி ஷிப்புங்கெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பெருசு. இந்த போருக்கு போற ஷிப்புங்கன்னு பார்த்தோம்னா அதுல வந்து இந்த பைரேட் ஷிப்னு கூட இருக்கும் சில இதெல்லாம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கொள்ளையெல்லாம் அடிச்சு பயங்கர விதமான சாப்பாடு அதுல இருக்கும். அந்த ஷிப்ல விதவிதமான சாப்பாடு இருக்கும், விதவிதமான துணிமணிகள், நகைகள், சொத்து. அந்த ஷிப்பு கேப்டனும் அவங்களுக்கும் ஒரு சொர்க்கம் மாதிரி. அந்த மியூசிக் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும் அந்த ஷிப்ல. அந்த மாதிரிதான் பெரிய ஷிப்ஸ். நம்ம எல்லாம் இப்போ ஷிப்புனா நமக்கு அவ்வளவு ஐடியா இருக்கிறது இல்ல. அந்த காலத்துல ஷிப்புனா ரொம்ப ஒரு ஊர்ல வியாபாரம்னாவே ஷிப்பத்தான் நினைப்பாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இம்போர்ட் ஷிப்பு, எக்ஸ்போர்ட் பண்ற ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேசத்தின் பொருளாதார நிலைமையே அந்த ஷிப்பை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அந்த தேசத்துல தயார் பண்ணுகிற காரியங்கள், அந்த தேசத்துல உற்பத்தி பண்ணுகிற காரியங்கள் எல்லாத்தையும், சில நாட்டுகள்ல சில ஸ்பைசஸ் தான் வளரும் இல்லைங்களா, பல வருஷங்கள் அவங்க எல்லாம் வியாபாரம் செய்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஷிப்ல போட்டு வியாபாரத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ சில ஒரு வினோதமா கூட இருக்கலாம், இந்த ஷிப்ல எல்லாம் ஃபுல்லா சரக்கை ஏத்துவாங்க. ஃபுல்லா சரக்கு ஏத்தி அந்த ஊர்ல இருக்கிற ராஜா, அந்த ஊர்ல எல்லா ஐஸ்வர்யவான்கள், அந்த ஓனருங்க, அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த ஷிப்புக்கு டாட்டா சொல்லிட்டு வர போவாங்க. ஏன்னா அவங்க பல வருஷங்கள் போட்ட முயற்சி அதுல போகுது, போய் அது வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு அவங்க வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நிக்கிற ஒரு காட்சியை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி நிக்கிறாங்க, எல்லாம் வந்து நிக்கிறாங்க. போகும்போது அதை ரொம்ப அர்பாட்டமா அனுப்புறாங்க, ஒரு மியூசிக், ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு அந்த ஷிப்பு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ஷிப் எல்லா சரக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊரினுடைய எத்தனையோ வருஷத்தின் முயற்சியை எடுத்துக்கிட்டு போகுது. போகும்போது ஒரு 5 மைல் தூரம் போகுது, 10 மைல் தூரம் கடவுளுக்கு அந்த கடல் கிட்ட தெரியுது அவங்களுக்கு. ஆனா திடீர்னு என்ன ஏற்படுதுன்னா அந்த ஷிப்புல இருந்து ஒரு பெரிய பாம்ப் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி அது வெடிஞ்சு அந்த ஷிப்புல இருக்கிற அங்க இருக்கிற மனுஷங்களுடைய உடம்பெல்லாம் செதறத அவங்க பாக்குறாங்க. அங்க இருக்கிற அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய பொருட்கள், எக்ஸ்போர்ட் பண்ற பொருள் எல்லாம் அப்படியே பறக்கிறது. அந்த ஷிப் அப்படியே எரியுது கண்ணுக்கு முன்னாடி. எப்படி இருக்கும் அந்த பாக்குற மக்களுக்கு, அதை பாக்குறாங்க, எரிஞ்சு 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 பயங்கரமா எரியுது. அதை பாக்குறாங்க, அதை பாக்குற மக்கள் மனசே உடஞ்சு போகும் இல்லைங்களா. அந்த ராஜாக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் இல்லைங்களா. அவங்களுடைய பொருளாதார இது, அவங்க எத்தனையோ வருஷம் முயற்சி செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க, எத்தனை கோடி ரூபாய் இது உள்ள பெரிய ஷிப்பு. நான்லாம் சின்ன கப்பல் மாதிரி சொல்ல, பெரிய ஷிப் அது. அது அனுப்புறாங்க, அது அனுப்பும் போது அது போய் உடஞ்சி எல்லாம் எரியுதுன்னா அதை பார்க்கிற வேதனை, அந்த ராஜாக்கு கண்ணில் தண்ணி வருது. அது மாத்திரம் இல்லாம அங்க இருந்த பெரிய பணக்காரங்க அவங்களுக்கும் கண்ணில் தண்ணி வருது. அதுக்கப்புறம் அங்க இருந்த சாதாரணப்பட்டு வேலை செஞ்சவங்க, ஐயோ நம்ம வேலை செஞ்சோமே இது வந்தா தானே நமக்கு சம்பளம் கிடைக்கும்னு பார்த்து அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது. அதெல்லாம் பார்த்து வருத்தப்பட்டு வேதனைப்படுறாங்க. வேதனைப்பட்டு அந்த ஷிப் அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே முழுகுது. முழுகுன உடனே ஒரு சைலன்ஸ், அந்த மியூசிக் ட்ரம்ஸ் எல்லாம் நின்னுச்சு. நின்றுட்டு அந்த வேதனையில அவங்க படுறாங்க. பட்டுக்கிட்டு இருக்கும் போது எல்லா மக்களும் வேதனைப்படுறாங்க. ஆனா அவங்க ஸ்லேவ்ஸ் வச்சிருப்பாங்க, அடிமைகள். அந்த ஸ்லேவ்ஸ் தான் அந்த ஷிப்பை ஓட்டுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க புரியுதுங்களா. வாரடினா அடிக்கும், பயங்கரமா கொடுமைப்படுத்துவாங்க, மிருகங்களை மாதிரி அடிப்பாங்க. அந்த ஸ்லேவ்ஸ் அந்த லோட சில பேர் ஓட்டி போயிட்டு இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இன்னும் சில ஸ்லேவ்ஸ் வந்து இங்க சரக்கு ஏத்துறாங்க, ஏத்துனவங்களுக்கு பயன்படுத்தினாங்க. அதுல ஒரு குரூப் நின்றுகிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் அழுகுறாங்க. அந்த அடிமைகள் அங்க நிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்குவானுங்க, வந்துச்சு பாரு இவங்களுக்கு, சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா. அந்த தேசம் அழியுது, இவங்க இந்த தேசத்துக்கு சேர்ந்தவங்க இல்ல, இவங்க வேற தேசம் சேர்ந்தவங்க. அவங்க சந்தோஷம் மனசுல தாங்க முடியல, வெளியில சிரிச்சிடக்கூடாதுன்னு இப்படி ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க. அந்த ரெவலேஷன்ல அப்படி ஒரு காட்சியை தான் இன்னைக்கு வரப்போகுது நம்ம பார்க்க போறோம். இந்த நிகழ்வு பார்க்கும்போது 18வது அதிகாரம் வந்து உலகத்தினுடைய பெரிய கிரேட்டஸ்ட் டிராஜடி, பயங்கரமான டிராஜடி. இந்த பாபிலோனுடைய பாபிலோனா ஒரு ஷிப்பாக அந்த கற்பனை பண்ணி அந்த அதிகாரத்துல போட்டிருக்கு. அது ஃபுல்லா லோடா இருக்கு, பாபிலோன் ஃபுல்லா லோடா இருக்கு. என்ன சரக்குங்கன்றீங்க, என்ன விதமான சாப்பாடு, என்ன விதமான லக்ஸரி, என்டர்டெயின்மெண்ட், மியூசிக், வியாபாரம், சகல விதமான இன்பங்களும் நிறைஞ்ச ஒரு ஷிப்பு. அது வந்து சடன்னா அது எரிஞ்சு கடவுளுடைய உக்கிர கோபாக்கினேன் கடல்ல முழுகிற ஒரு காட்சியை தான் நம்ம இங்க பாக்குறோம் இதுல. ஆனா அந்த ஷிப்ல இருந்து அந்த நகரத்துல இருந்து ஆண்டவர் என்ன சொல்றார் தன்னுடைய ஜனங்களுக்கு? போன வாரம் நம்ம பார்த்தது ஒரு தேவ தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றாரு, மிகுந்த பிரகாசத்தோடு இறங்கி வந்து அந்த பாபிலோனுடைய மோசமான நிலைமையை நமக்கு வெளிப்படுத்தி விழுந்தது விழுந்தது பாபிலோன் அப்படின்றார். அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா. 18வது வசனத்துல அதிகாரத்துல 1-8 வரைக்கும் நம்ம போன வாரம் பார்த்தோம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? அவளை விட்டு வெளியே வா, கம் அவுட் ஆஃப் இட் மை பீப்புள் அப்படின்னு தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிற ஒரு சத்தம். இது அழிய போது. நான் உதாரணம் கூட கொடுத்தேன், ஒரு சில பில்டிங், பெரிய பில்டிங்க்கு வந்து கீழே பாம்பு வச்சுட்டு இருக்காங்க, பெரிய மிசைல் பாம்பு, சுக்கு நூறு ஆக போது அந்த பில்டிங் போது அது அனௌன்ஸ் பண்ணி வெளியே வரங்க, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 50 செகண்ட்ஸ்ல அந்த பில்டிங் இடிய போது, உடபடா உழுவ போகுது. இன்னும் 30th floorல 50th floorல உட்காந்துட்டு இருந்தா வெளியே வாங்க அதை விட்டுன்னு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை வருது. ஒரு எச்சரிக்கை. இது வந்து வரப்போற கோபாக்கினைக்கு உங்களை காப்பாத்திக் கொள்ளுங்கள், தப்பித்துக் கொள்ளுங்கள், ஃப்ளீ ஃப்ரம் த கமிங் ராத் அப்படின்னு வேதம் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தில் எச்சரிக்கை கொடுக்குது. என்ன சொல்லுது? வரப்போற கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. அது வந்து என்ன செய்யுதுன்னா, உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு அது ரொம்ப பயங்கரமா அது தெரிஞ்சு உணர்றாங்க. மோட்ச பயணின்னு ஒரு புக்கை படிச்சிருக்கீங்களா? சில பேர் உங்களை படிச்சிருக்கலாம். அந்த மனுஷன் ஒரு கதையா எழுதுறாரு. இந்த உலகம் அழிய போகுது என்பதை தான் உணர்ந்து தன் பாவத்துக்கெல்லாம் நிச்சயமா தண்டனை கிடைக்க போகுது, கோபாக்கினை வந்துகிட்டு இருக்கு, சோதோம் குமாரால் அந்த நெருப்பு வந்த மாதிரி இங்க வந்துகிட்டு இருக்குன்றத உணர்ந்து அவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த ஊரை விட்டு வெளியே போறான். ஒரு பிரயாணத்தை அவன் மேற்கொள்றான். தான் மோட்ச பிரயாணி, மோட்ச பயணின்னு வரும் இல்லைங்களா. அந்த ஊருக்கு பேர் கூட தி சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இந்த உலகத்துக்கு அவன் கொடுக்கிற பேரு தமிழ்ல என்ன வருது தெரியுங்களா? மாயா நகரம்னு ஒண்ணு வருது, ஆனா அழிவு நகரம்னு கூட ஒண்ணு இருக்கு இந்த ஊருக்கு கொடுக்கிற பேர். அதுல இருந்து அவர் தப்பிச்சு போகணும்னு அவர் பிரயாணம் பண்ணி இந்த உலகத்தை விட்டு போறார், பரலோக தேசத்தை நாடி போறார். அந்த மாதிரி ஒரு பிரயாணத்தை தொடர்வது தான் இந்த எச்சரிக்கை வருது. இந்த உலகத்தை நம்பாத, இந்த உலகம் அழிய போது, தேவ கோபாக்கினை வந்துகிட்டு இருக்கு, அதுல இருந்து தப்பிச்சு கொள்ளு அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ரெவலேஷன் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா பழையற்பாடு படங்களை எடுத்து இந்த உலகம் அழியத பத்தி ஆழமான சத்தியங்கள் நமக்கு சொல்லிட்டு வருது. இந்த புக்கு ஒரு விதத்துல இந்த புக்கினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணோம் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து 2வது வருகைக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணணும். இந்த உலகத்தோடு நம்ம ஒட்டி அதனோடு அழியக்கூடாது. அவர் வரப்போறார், அவர் சீக்கிரம் வரப்போறார். இந்த உலகத்துக்கு பெரிய கோபாக்கினை தண்டனை வரப்போது, இந்த உலகத்தின் பாவங்கள சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை வரப்போது. அவளை விட்டு வெளியே வா, வரப்போற கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக்கோள் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அந்த ரெவலேஷனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தம் பண்ற விதத்துல அந்த பிரயாணத்தை நம்ம தொடரணும். இந்த உலகத்தோடு நம்ம இருக்கக்கூடாது, மோட்ச பிரயாணத்தை நம்ம தொடர்ந்து பாபிலோனோடு நம்ம வாழக்கூடாதுன்றதுதான் இதனோட ஒரு நோக்கமா இருக்கிறது. அதனால நமக்கு அதை எப்படி தொடர்றதுக்கு, அப்படி நமக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆவிக்கூறிய உலகத்துல நடக்கிற அநேக சத்தியங்களை அடையாள மொழியில ரெவலேஷன் நமக்கு காமிக்குது. எதுக்காக இதெல்லாம் காமிக்கப்படுது? நம்ம இந்த உலகத்தை நம்ப கூடாது, இந்த உலகத்தை நம்ப கூடாது. நம்ம பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணணும், பரலோக பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த உலகத்தோடு நம்ம வாழக்கூடாது என்பதற்காகத்தான். அது வந்து இந்த கடைசி அதிகாரம் 17-18 வரும்போது அந்த காரியம் தீவிரம் அடைஞ்சுகிட்டு போறது பார்க்கலாம். இப்போ இந்த அதிகாரத்துல நான் படிக்கிறது சிலதெல்லாம் சொல்ல போறது வந்து சிலது நம்ம பாவம்னு நினைக்காதது இப்ப பாவமா தெரியும் நம்மளுக்கு. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் புக் ஒரு விதத்துல இந்த ரெவலேஷன். அதான் சில பேருக்கு படிக்கிறது கூட இல்லை, ஏன்னா எது எடுத்தாலும் பாவம்ன்ற மாதிரி. சிலது நம்ம பாவம்னு கூட நினைக்காம இருப்போம், அது பாவம் எவ்வளவு பெரிய பாவம்னு காமிக்குது. அந்த பாவத்துக்காகத்தான் உலகத்தை தேவன் அழிக்க போறாருன்ற ரெவலேஷன் நம்ம காமிக்குது. உதாரணத்துக்கு உலக ஆசை, பொருளாதார ஆசை இல்லைங்களா. அதை பார்க்கும்போது நமக்கு உலகத்துல நல்லா இருக்கணும், உலகத்துல வசதியா இருக்கணும், உலகத்துல செழிப்பா இருக்கணும்ன்றது வந்து அது தப்பா அப்படின்னா அது தப்பு இல்லை. ஆண்டவர் நம்மள முன்னேற்றிக்கணும்னு பாக்குறாரு, கொஞ்சம் பாத்துக்கணும்னு பாக்குறாரு. ஆனா என்ன தப்புனா அதுவே நம்மளுடைய கடவுள் ஆயிடுச்சுனா பெரிய தப்பு. அதுக்காகவே நம்ம வாழுகிறவர்கள் ஆயிட்டோம்னா பெரிய தப்பு. எல்லாரும் அப்படித்தான் ஆயிடுறாங்க. அதை நாடி போறவங்க ரொம்ப சின்ன நூலு தான். அதை வித்தியாசப்படுத்துறது நிறைய பேரு கடவுளுக்காக வாழ்றேன்னு சொல்லி அது வித்தியாசப்படுத்துறது, அது ரொம்ப சின்ன நூலு தான். அது விக்கிர ஆராதனமா அதுவே மாறிட முடியும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுன்ற மாதிரி இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்ல பார்க்குது. அதனாலதான் அதுக்கு பேர் கூட வேசித்தனம்னு சொல்லப்படுது. அந்த பாபிலோனுடைய வேசித்தனம் எதுக்கு? அந்த விக்கிர ஆராதனைக்கு. கடவுளை விட இந்த உலக பொருள், உலக ஆசை ரொம்ப முக்கியமா போறதுனால அதுக்கு வேசித்தனம்னு சொல்லப்படுறத நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு இந்த வசனம் படிச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தின் முடிவு, இந்த உலகத்தின் முடிவை பத்தி நமக்கு பேசுது. ரெண்டு பேதரும் 3:10 படிங்களா. அங்க டைரக்டா உலகம் எப்படி முடியும் அப்படின்றத பேதரு சொல்றத நம்ம பார்க்கலாம்.
கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதோ வரும், அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போ, பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும்.
பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் வெந்து அழிந்து போவோம். பாருங்களேன், எரிஞ்சு அழிந்து போவோம் அப்படின்றாரு. எல்லாமே அழிஞ்சு போவோம்னு பேதுரு டைரக்டா சொல்லிட்டாரு. ரெவலேஷன்ல அதனுடைய எஃபெக்டுக்கும் அதனுடைய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு யோவான் என்ன பண்றாரு தெரியுங்களா, ஒரு அடையாள மொழியில அதை விவரிக்கிறார். என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் யோசிச்சு பாருங்கன்னு. அதை வந்து பழையற்பாடுல இருக்கிற அடையாள மொழிகள் எல்லாம் எடுத்து, பழையற்பாடுல இருக்கிற இதெல்லாம் எடுத்து நமக்கு விவரிக்கிறத பாக்கலாம் நம்ம. ஏன்னா பழையற்பாடுல இதுல வந்து நம்ம பாபிலோன் விழுந்தது விழுந்ததுன்னு அந்த ஏஞ்சல் சொன்ன பிறகு, நான் போன வாரமே சொன்னேன், இந்த அதிகாரம் முழுவதுமாக பாபிலோனுடைய அழிவு வந்துருச்சு. இந்த அதிகாரம் எதை பத்தி பேசுதுன்னு சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஃபியூனரல், சாவு வீடு. பாபிலோனுக்கு சாவு வீடு, ஒப்பாரி வீடுன்னு இல்லைங்களா, ஒப்பாரி வீடு. இங்கிலீஷ்ல சொல்ல போனா லாமென்டேஷன்ஸ். இதுக்கு அழுகையான வீடை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அழுகையைத்தான் பாக்குறோம். ஒரு அடையாளப்பா நமக்கு பழையற்பாடுல இருக்கிற இதெல்லாம் எடுத்து நமக்கு சொல்ல போறாரு. இது உங்களுக்கு ஒருவேளை இது கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம படிக்கும் போது ஒருவேளை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இது என்னத்துக்கு அவர் யோவான் சொல்றாருன்னு பாக்கணும். இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற கவர்ச்சி, இந்த வேசியின் மேல நமக்கு இருக்கிற கவர்ச்சி, கடவுளை விட இந்த உலக பொருள்கள் முக்கியம், இந்த உலக ஆசைகள் முக்கியம்னு, நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம்ன்ற இருக்கிற கவர்ச்சியை குறைப்பதற்காக யோவான் இப்படியெல்லாம் நமக்கு எடுத்து சொல்றார். அதனோட அழிவை பார், அதனோட முடிவை பார், நம்ம மனசை மறுரூபப்படுத்தணும். சரி, நம்ம பார்ப்போம். இப்போ போன வாரம் 1-8 வரைக்கும் பார்த்தோம் அந்த தேவத்தருடைய செய்தியை. இப்போ வந்து 9 அந்த அதிகாரம் முடியறதுக்கு என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாபிலோனுடைய அழிவை பார்த்து, அதை பார்த்து சில 4 மக்கள் அவங்க கிட்ட இருந்து வர ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம். அவங்க அதை பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்கன்றத நம்ம காண்பிக்கிற ஒரு வசனங்களா பார்ப்போம். என்ன மாதிரி ரியாக்ஷன்? 9 பார்த்தோம்னா, இது ஒரு பாட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, சில என்ஐவி பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி வரும். இட்ஸ் அ சாங். ஆக்சுவலி சாங் மாதிரி வரும். என்ன சாங்? சந்தோஷமான சாங் இல்ல. என்ன சாங்? ஒப்பாரி பாட்டு. அது பாருங்களேன், ஒப்பாரி பாட்டு. இதை பார்க்க முடியும், சடன்னா வர ஒரு ஒப்பாரி பாட்டு. பாருங்களேன், 10 18:10 படிங்களா.
அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோ மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள்.
ஐயோ ஐயோ பாருங்களேன், ஐயோ ரெண்டு வாட்டி ஐயோ ஐயோன்னு இங்கிலீஷ்ல வருது ஐயோ. அது பாருங்களேன், மகா நகரமே எவ்வளோ அழகா இருந்த, எவ்வளோ செழிப்பா இருந்த, எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் ஃபிளைஓவர்ஸ் எப்படி செழிப்பா இருந்த, உனக்கு போய் என்ன ஆச்சு? அவங்களுடைய ஷாக் எதுக்கு ஷாக் படுறாங்க, எதுக்கு ஐயோன்றாங்க? ஒரே நாளிகள்னு வருது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா என்ன வருது, ஒரு மணி நேரம். இவ்வளோ காரியமும் ஒரு மணி நேரம்னா அந்த காலத்துல மினிட்ஸ் எல்லாம் இல்ல, செகண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல இல்ல, அவங்க டைம் மெஷர் பண்றதே 1 hour தான். அதுக்கு தான் எவ்வளவு சுருக்குன்னு உங்க முடிவு வந்துருச்சே, ஐயோ உன்னை நம்பி இப்படி இருந்தோமே, எவ்வளவு சடனா உனக்கு வந்துருச்சேன்ற ஒரு ஒப்பாரி ஒரு மணி நேரத்தில் வந்துருச்சே. 16th வசனம் படிங்களா, ஐயோ பாருங்களேன், ஐயோ
சங்காவோ தாம்பரமோ சோப்பாடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களினாலும்
அப்படியே லிஸ்ட் வரும், உனக்கு இப்படி ஐயோ வந்துருச்சே அப்படின்னு வரும். 19th படிங்களா,
தங்கள் தலைகளின் மேல் குருதியை போட்டுக்கொண்டு ஐயோ மகாநகரமே சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவருடைய உச்சித்தமான சம்பூரத்தினால் ஐஸ்வர்யவான் ஆனார்களே, ஒரே நாளிலே இவள் பாலா போனாரே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள்.
பாருங்களா, அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். இது ஒரு ஒப்பாரி பாட்டு, பயங்கரமான ஒப்பாரி, பயங்கர துக்கத்தோடு அழுகுறாங்க. அதை நம்ம பார்ப்போம், முதலாவது யார் அழுகுறதுன்றத பார்க்கணும். 4 குரூப் அழுக போறாங்க, முதலாவது அழுகுறது யாருன்னு பார்ப்போம். பாருங்களா, 9:10 நமக்கு சொல்லப்படுது, படிங்களா 9:10, முதலாவது அழுகுறது யாரு?
அவளுடனே வேசித்தனம் செய்து செல்ற செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் விரைகிறதனால் உண்டான புகையை காணும் போது அவளுக்கு அழுது புலம்பேன், அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயோ பாபிலான் மகா நகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாளில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள்.
முதல்ல அழுவுறது யாருன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தின் ராஜாக்கள், நம்ம காலத்துல ராஜாக்கள் இல்ல, அப்ப யாரு இந்த உலகத்தை ஆளுகிறவர்கள், ஆட்சி செய்கிறவர்கள், கவர்மெண்ட்ஸ், அரசியல்வாதிகள் இல்லைங்களா, தேவனால் நியமிக்கப்பட்டவங்க தான் அவங்க. ஆனா நியாயமா தேவனுடைய பணியை அவங்க செய்யாம சுயநலமா உலகத்தை ஏமாத்தி மக்களை ஏமாத்தி பயங்கரமா பணம் சேர்க்கிற கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, முதல்ல அழுவ போறது அவங்க தான். என்ன செல்வ செருக்காக தெரியுங்களா, மோடி வந்த பிறகு முதல்ல அவர் என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு, சுவிஸ் பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு. எவ்வளவு நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பணம் வச்சிருக்காங்க இவங்கள், கற்பனை லேண்ட் எல்லாம் நினைச்சோம்னா பயங்கரமா வச்சிருக்காங்க பணம். ஏன் தன்னுடைய ஆத்மாவை அதுக்காக வித்து போட்டுட்டாங்க, அதுக்குதான் அவங்க அதுலயே அவங்க போயிட்டாங்க. எத்தனை கோடி 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 பணம் வச்சிருக்கிறாங்க அவங்க, என்ன நிம்மதி, எப்படி ஆனந்தமா அழுவுறது அவங்க, அவங்க தான் அழுவ போறாங்க முதல்ல. ஏன் அவங்க அப்படி நடந்து ஒரு தலைவர்களா இருந்து எல்லா தேசங்களையும் அவங்களை முன்மாதிரியை பின்பற்றும்படிக்கு தான் ஒரு தலைவர்களை பார்த்து தான் அங்க எல்லாம் நடக்கிறது, எல்லாம் அவங்க சேர்க்கிறாங்க நம்மளும் அப்படின்னு அந்த மாதிரி நடந்ததுனால அவங்க முதல்ல அவங்க தான் அழுவ போறாங்கன்றாரு. பாருங்களேன், அவங்க தான் அழுவ போறாங்க. அவங்களுக்கு என்ன பேர் போட்டிருக்குன்னா, பாபிலோன் நகரத்தோடு வேசித்தனம் பண்ணினவர்கள், வேசித்தனம் பண்ணினவர்கள். பாருங்களேன், சரி, அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி அழுவாங்கன்னு போட்டிருக்கு. 8th வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆகையால் இல்ல 8:9 படிங்க,
அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் விரைகிறதனால் உண்டான புகையை காணும் பொழுது அழுது புலம்பி.
பாருங்களேன், அவங்களுக்காக அழுது புலம்பினா என்ன தெரியுமா உங்களுக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது அழுது புலம்புறது? இன்னும் பாருங்களேன், இது மாத்திரம் இல்ல, 13th அதிகாரம் பாருங்களா, 13th வசனம் அதிகாரம் இல்ல சாரி, அது கடைசியில பாத்தீங்கன்னா, அவளுக்காக
அழுது புலம்புவார்கள்
அவளுக்காக அழுது புலம்புவார்கள். 16 கடைசியில பாருங்களேன், என்று சொல்லி
ஒரு நாளிகள் இவ்வளவோ ஐசும் அழிந்து போயிட்டு என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள்.
19 படிங்களா,
ஒரு நாளிகளை இவள் பாலாய் போனாளே என்று
அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். துக்கிப்பார்கள்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப வேதனையான அழு, ரொம்ப வேதனையான அழு. நம்ம பார்த்திருக்கிறோமா அந்த மாதிரி சில டைம்ல இந்துக்கள்ல சடனா செத்துட்டாங்கன்னா அழுவாங்க தெரியுங்களா, ஒரு வாலிபர் யாராவது செத்துட்டாங்கன்னா நீங்க அழுவுறத பாத்துருக்கீங்களா, அம்மா மனசே கரங்கிரும், ரொம்ப அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க. வேதனை தலையா விரிச்சு போட்டுக்கிட்டு, மக்க தலையெல்லாம் மண்ணை போட்டுக்கிட்டு, நெஞ்ச அடிச்சுக்கிட்டு, ஐயோ 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 அழுது துக்கிப்பார்கள், ஓலம் வீடு ஓலம் விடுவார்கள். அப்படித்தான் இவங்க செய்யறாங்க, ரொம்ப துக்கம், சிண்டன்ஸ் வேதனை, மனசே உடைஞ்சு போற வேதனை. அது எவ்வளவு வேதனை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு அந்த வார்த்தை சொல்லுது. ரொம்ப வேதனை, ரொம்ப சத்தத்தோடு ஒரு அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அழுவுறதுன்னா நம்ம ஓலமிடுவார்னு இப்படி நினைச்சு நம்ம சில பேர் அழுவோம் இல்லைங்களா, அழுவுறது அப்படி இல்லை, இது முயற்சியை முழுங்கிட்டு அழுவுறது இல்ல, உள்ள அடக்க முடியாம வெடிச்சுக்கிட்டு வருது துக்கம்னு வாங்க இல்லைங்களா, வெடிச்சுக்கிட்டு வந்து செயல்ல வருது, தலை மேல மண்ணு போட்டுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்கன்னா தாங்க முடியாது துக்கம். யாரு அரசியல்வாதிகள் அழுததை பாத்துருக்கீங்களா, இங்க அழுவுறாங்க பாருங்களேன், எப்படி அழுவுறாங்க பாருங்க, என்ன வேதனை, என்ன வேதனை. ஒரு ஒரு புள்ள, எங்க புள்ள சின்ன வயசுல அவனுக்கு பலூண்டு வாங்கி தரும் போது அவனுக்கு ஒரு பலூண்டு ரொம்ப இஷ்டம், அங்க எங்க ஆடிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு ஆடிக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது சடனா பட்டன் உடைஞ்சிருச்சு, அந்த ஷாக்ல ஒரு செகண்ட்ல உடைஞ்சிருச்சு, அந்த ஷாக்ல அவன் என்ன பண்றது, அழுவுறா, கண்ணுல சூடா தண்ணி வருது, வேதனை அவனுக்கு தாங்க முடியல, எவ்வளவு ஆறுதல் படுத்தினாலும் முடியல, பலூன் போயிருச்சேன்ற மாதிரி சடன் ஷாக் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சடன் ஷாக்ல இவங்க அழுவுறான், ஒரே செகண்ட்ல போயிருச்சே எல்லாமே போயிருச்சேன்னு அரசியல்வாதிங்க அழுவுறாங்க. அவளுடைய அவ எரியறத பார்த்து, அவ எரியறத பார்த்து கண்ணுல அவங்களுக்கு தண்ணி வருது பாருங்களேன், எவ்வளவு வேதனை. இவங்க இது வரைக்கும் அழுததே இல்லை, இப்பதான் அழுவுறாங்க பாருங்களேன். ஏன் ஏன் அழுவுறாங்க இவங்க, இந்த இந்துக்களை எடுத்து பார்த்தோம்னா ஒரு காரணம் வந்து ரொம்ப அடியா அடிச்சு அழுது வேதனை மண்டெல்லாம் பெருளுறதுக்கு ஆறுதலே அடையாது. காரணம் என்ன தெரியுமா, அவங்க மனசெல்லாம் இந்த உலகத்துல அவங்க வச்சுட்டதுனால, இதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு இல்லை, இதுலயே தான் வச்சுட்டாங்க அவங்க, இதுக்குமா என்ன இருக்குது, போயிட்டாங்களே போயிட்டாங்களே இல்லைங்களா, ஒரு வைஃப் ஒரு இப்பதான் 3 மாசம் கல்யாணம் ஆச்சு, ஆசையெல்லாம் இதுக்குதான் உலகத்துக்காகத்தான் இருந்து வாழ்ந்தது போயிருச்சு, என்ன பண்றது, மனசெல்லாம் இதுல இருக்கும் போது அடியா அடிச்சு அழுகுறாங்க இவங்களுக்கு அப்படித்தான். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது எல்லாம் தங்க ஆத்துமா வித்து போட்டாலும் மனசாட்சி அடிச்சுக்கிட்டாலும் சரி, தூக்கம்லாம் கெட்டு போய் அவங்க சேர்த்து பணமா வச்சது இந்த உலகத்துக்காகத்தான் வச்சாங்க, இந்த உலக செல்வ செருக்குக்காகத்தான் வச்சாங்க, அதெல்லாம் ஒரு செகண்ட்ல போறது அவங்கனால தாங்க முடியுது, தாங்க முடியாம அழுவுறாங்க, குழந்தைங்க மாதிரி அழுவுறாங்க, இதுல தான் நம்பி இருந்தாங்க, இதுதான் நம்பி இருந்தாங்க பாருங்களேன். ரொம்ப இன்டென்ஸ் கிரைம், ரொம்ப இன்டென்ஸ் கிரைம். இது அவங்க இதயத்தை வெளிப்படுத்துது, இதயத்தை வெளிப்படுத்துது. ஏன் அவங்க வந்து அவங்க பாவத்துக்காக ஒரு போதும் அழுதவங்க இல்லை, கடவுளுடைய கோபாக்கினைய நினைச்சு ஒரு போதும் அழுதவங்க இல்லை, அவங்க எதுக்காக அழுகுறாங்க, அவங்களுடைய செல்வ செருக்கு போதேன்னு அழுகுறாங்க, எல்லாம் ஒரு செகண்ட்ல போதேன்ற ஷாக்ல அவங்க அழுகுறாங்க. அது பாருங்களேன் அவங்களுடைய அவங்களுடைய நிலைமைய நமக்கு வெளிப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, நமக்கு அவங்க அழுகுறாங்கன்னா அவங்களை அழுவ வைக்க போறாரு கடவுள்ன்றார், அவங்க எல்லாம் அழுகத்தான் போறாங்கன்றாரு, அப்புறம் எவ்வளவு தீவிரமான தண்டனையா இருக்கும், புலம்பி வேதனைப்பட்டு செத்த வீட்டில் அழுகுற மாதிரி அழுவ போறாங்க. சோதோம் குமாரா ஆண்டவர் அழிச்சார், அழிக்கும் போது எப்படி அழிச்சார் தெரியுமா, ரொம்ப பயங்கரமா அழிச்சார், அழிக்கும் போது ரொம்ப தீவிரமா அதை அழிக்கும் போது அதோட புகை பயங்கரமா எழும்பி வந்துச்சு. இவங்க எதை பார்த்து அழுவாங்கன்னு போட்டிருக்கு, அவ எரிஞ்சு வருகிற புகையை பார்த்து இவங்க அழுவாங்கன்னு போட்டிருக்கு. ஏன் ஆண்டவர் அப்படி அதை தண்டிக்கிறாரு, அதுல என்ன அந்த தண்டிக்கிறதுனால நமக்கு என்னத்தை வெளிப்படுத்துறாரு, என்ன உணர்த்த பாக்குறாருன்னா, நம்ம நினைச்சுக்க கூடாது உலக ஆசைய கடவுள் எந்த அளவுக்கு வெறுக்கிறாருன்னு இது காட்டுது. உலக ஆசைய தான் இல்ல, கடவுள் வேணா உலகமே போதும்னு உலக ஆசைய வளர்த்துக்கிறது, உலகத்துக்கு உலக ஆசை, உலகத்தோடு நேசம், தேவனுக்கு பகை, எந்த அளவுக்கு தேவன் பகிக்கிற, சோதோம் குமாரை அழிச்ச மாதிரி, சோதோம் குமார் வந்து அந்த ஹோமோசெக்சுவலிட்டி பாவம் செஞ்சதுனால அழிச்சாரு, அதை விட பயங்கரமா இது அழிக்கப்படுறாரு. ஏன்னா அதை விட பயங்கரமா இந்த பாவத்தை அவர் பாக்குறாரு. அதுக்குதான் அது பேரே வேசித்தனம்னு கொடுக்கிறாரு. எந்த அளவுக்கு அதை வெறுக்கிறாருன்னு பாக்கணும். இந்த பாவம் நம்ம எல்லாரையும் பாதிக்குதுங்க. உலக ஆசை நம்ம அதை தப்பாவே பெரிய விஷயமாவே பாக்குறது இல்லை இல்லைங்களா? எல்லாருக்கும் இருக்குதுதான், நமக்கு இல்லாததுதான். ஆனா கடவுள் எந்த அளவுக்கு பயங்கரமா அதை தண்டிக்கிறாருன்னு பாக்கணும். தண்டிக்கிறார். சரி, முதலாவது அரசியல்வாதிங்க. ரெண்டாவது குரூப்ப பத்தி நான் பார்ப்போம். ரெண்டாவது ஓலம் இடுகிறவர்கள், ரெண்டாவது அழுகு புலம்புவர்கள் யாரு? 11 படிங்களா.
பூமியில் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தனங்களையும் முத்துக்களையும் சல்லாமையும் தாமரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலைவேர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் இறங்கப்பட்டையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் மெல்லிய மாவையும் கோதுமையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்மாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவர்களுக்கு அழுது புலம்புவார்கள்.
அழுது புலம்புவார்கள். இவருக்கு யாரு? பூமியின் வர்த்தகர்கள். வர்த்தகர்கள்னா என்ன?
வியாபாரிகள்,
பிசினஸ் மேன், இண்டஸ்ட்ரியல் மேக்னெட்ஸ் அப்படின்னு எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் புக் வரும் தெரியுங்களா? நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல. த டாப் 10 ரிச் பீப்புள், டாடா பிர்லா அப்படின்னு டாப் 10 நின்று வந்து கோர்ட்ல வந்து அப்படியே கம்பீரமா அவங்க முகத்துல பார்த்தாவே இந்த கம்பீரம் தெரியும், பெருமை தெரியும். அப்படி நிக்கிறவங்க டாப் 10 ரொம்ப எக்கனாமிக் டைம்ஸ் எல்லாம் வர்றவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடியவங்க. ஐயோ, நான் பிறந்ததும் பிறந்த அந்த மனுஷனுக்கு ஒரு பையனா பிறந்துடக்கூடாதா? பொறாமப்படுறவங்க அப்பேற்பட்டவங்க. என்ன செல்வ செருக்கு, கிராண்ட் மனுஷருங்க. ஒரு 50 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறவங்க. அவங்களுக்கு இன்னமே ஏதாவது அழுக வர முடியுமா? இன்னமே கவலை வர முடியுமா? எதுக்கு அவங்க கவலைப்படணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் என்ன சொல்லுது? என்ன அதிசயம் பாருங்களேன். அழுது புலம்புவார், குழந்தை மாதிரி அழுது புலம்புவார்னா அந்த வார்த்தை வந்து டென்ஸ் வந்து கண்டினியூஸ், தொடர்ந்து அழுவ போறாங்களா? மனசே உடஞ்சு போய் அழுவ போறாங்களா? பெரிய பணக்காரங்கள, பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய டாடா பிர்லா போல பணம், பயங்கரமா பணம் வச்சிருக்கிறவங்க அழுவ போறாங்களா? ஏன் அழுவுறாங்க? ஏன்னா அவங்களுடைய கூட்ஸ வாங்கறதுக்கு இன்னுமே யாரும் ஆள் இல்லை. வியாபாரம் பண்ணி பயங்கரமா சம்பாதிச்சாங்க, பயங்கரமா கொடி கட்டி பறந்தாங்க, என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு உரெல்லாம் பயங்கரமா கலக்குனாங்க. இப்போ அவங்களுடைய கூட்ஸ வாங்கறதுக்கு கஸ்டமர்ஸே இல்ல, யாருமே இல்ல. அவங்க கூட்ஸ் எல்லாம் வீணா கிடக்குது, எல்லாம் ஸ்டாக்ல உழுந்துகிட்டு. இந்த பக்கம் பார்த்தா பூகம்பம், தீவுங்கள்லாம் ஒழிஞ்சு போகுது, ஸ்டார்ஸ் எல்லாம் மேல இருந்து உழுவுது. யாரு காரை ஓட்ட போறாங்க? அங்க ரோடே இல்ல, கார் எங்க ஓட்டுறது? எல்லாம் போயிருச்சு, எல்லாம் வேதனையில இருக்காங்க. சில டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திருக்கீங்களா தெரியல, ஒரு பெரிய பணக்காரு ஒரு 40 வருஷம் ஒரு ஃபேக்டரிய கட்டி 40 வருஷம் ஃபேக்டரிய அவர் உயிரா விட்டு செலவு செஞ்சு இரவும் பகலும் அந்த ஃபேக்டரியில இருந்து வேலை செய்யறவர் திடீர்னு ஒரு நாள் அந்த ஃபேக்டரி எரியுதுன்னு நியூஸ் கேட்டு வெளியே போய் அவர் பார்த்தாருன்னா அவர் முகத்தை அவனால பார்க்க முடியுமா? என்ன பண்ணுவார் தெரியுமா? பார்த்துட்டு வந்து தற்கொலை பண்ணிக்குவார் இல்லைங்களா? தாங்க முடியாதுங்க. வாழ்க்கையெல்லாம் 1 வருஷம் 50 வருஷம்னா முயற்சி செஞ்சு இரவும் பகலுமா கட்டின ஒரு காரியம் சாம்பலா போதுன்னா அதெல்லாம் தாங்க முடியாது, வேதனை. ஏன்? இந்த உலகத்திலேயே தான் நம்பிக்கை, இந்த உலகமே. சில டைம்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் தெரியுங்களா, ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் இந்த அமெரிக்காலாம் வந்திருக்கு. இந்த ரிசெஷன் ஆன டைம்ல ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப டவுனா போன உடனே சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, பில்டிங்ல இருந்து கீழே குச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது போச்சு, இன்னுமே அதெல்லாம் நான் வாழவே முடியாது, இன்னுமே அந்த பாபிலோன் இல்லை, எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது, இன்னுமே நான் எதுக்கு வாழணும் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பாருங்களா. அப்படித்தான் இந்த பெரிய பணக்காரங்க, பெரிய ஐஸ்வர்யவான்கள், எவ்வளோ பணத்தை சேர்த்தவங்க, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இன்னுமே அவங்க வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லைன்னு போட்டிருக்கு. வாழ்றதுக்கு அர்த்தமே இல்லை. பார்த்தீங்கன்னா அங்க 29 ஐட்டம்ஸ் போட்டிருக்கு, அவங்க வித்த ஐட்டம்ஸ் 29. அதுல இருக்கிற எந்த ஐட்டம் எடுத்தாலும் ரொம்ப அவசியமான அடிப்படை தேவையில்லான ஐட்டம் இல்ல. எதை தெரியுமா போட்டிருக்காரு யோவான்னு? அந்த காலத்துல இருந்த லக்ஷரி ஐட்டம்ஸ். லக்ஷரினா என்ன தெரியுதுங்களா? ஆடம்பரமான ஐட்டம்ஸ். செல்வ செருக்காக வாழ்றதுக்காக மனுஷர்களுக்கு ஆடம்பரமா இருக்கிறதுக்காக பண்ற ஐட்டம்ஸ். அந்த ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஆறு குரூப்ல இருக்கு. முதலாவது ஐட்டம்ஸ் என்னன்னு பாருங்களேன். முதலாவது குரூப் வந்து தங்கம், மெட்டல்ஸ், ரொம்ப ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். அதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை, ஆனா இருந்தா நல்லதுதான். அது ஆடம்பரமான ஐட்டம்ஸ். பொன்னு,
வெள்ளி,
வெள்ளி, ரத்தினம்,
முத்து,
முத்து. பாருங்களேன், இது நாளும் ரொம்ப ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். நான் ஒன்றாவது குரூப். ரெண்டாவது குரூப் பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா? ரொம்ப எக்ஸ்பென்சிவ் துணிங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிளாதிங். அப்படின்னா மினுக்கிற துணிங்க, சாதாரணப்பட்ட துணிங்க இல்ல. இப்பெல்லாம் பட்டு புடவெல்லாம் வாங்க போனீங்கன்னா 10,000 ரூபாய் எல்லாம் போக முடியாது நீங்க தெரியுங்களா? 10,000 ரூபாய், 10,000 ரூபாயில ரொம்ப சாதாரண புடவை தான் கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு 2 கோடி ரூபாய்க்கெல்லாம் புடவை இருக்கு. 2 கோடிக்கெல்லாம் இருக்குது. சில இதெல்லாம் தங்கம் எல்லாம் போட்டிருப்பாங்க, 10 கோடிக்கெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் துணிங்க. அடுத்த லிஸ்ட் வருது பாருங்களேன், படிங்க. சல்லா என்ன? சல்லா காசு இல்ல, லெனின் துணி. லெனின் துணி சிந்தட்டிக் எல்லாம் இப்ப வருது இல்லையா, அந்த துணிங்க. அப்புறம் பர்பிள், பர்பிள் கலர் துணி. பட்டு வருது பாருங்க, பட்டு, சில்க், சில்க், காஞ்சிவரம் பட்டு இல்லீங்களா, பட்டாடை சில்க் வருது. அந்த டைம்ல ரொம்ப காஸ்ட்லி அது. அப்புறம் சோப்பாடை, ஸ்கார்லெட் துணி. பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரமா செல்வ செருக்காக வாழ்கிற காரியம். ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ், ரெண்டாவது பலவிதமான காஸ்ட்லி துணிங்க, ரெண்டு. மூணாவது பாத்தீங்கன்னா பலவிதமான ஐவர் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் இல்லீங்களா. ஒரு மாளிகை மாதிரி கட்டி வைக்கிறதுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க. பாருங்களேன் என்ன
போட்டிருக்கு,
வாசனை கட்டைகள், ஐவரி, ஐவரி கட்டைகள், சாண்டல்வுட் மாதிரி. அப்புறம் தங்கம் இல்ல, அது தந்தம், தந்தம், தந்தத்தினால் செய்கிற வஸ்துக்கள். அப்புறம்
மரத்தினாலும், வெந்தத்தினாலும், இரும்பினாலும், வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும்.
இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சாண்டல், பிரான்ஸ், ஐரன், மார்பிள், கிரானைட், பயங்கர கண்ணு மினுக்கிற மாதிரி இருக்கிற செல்வ செருக்கான லக்ஷரிஸ். இப்ப இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கு இல்லீங்களா, பயங்கர லக்ஷரியில செய்யப்பட்டிருக்கிறது. அது அதை வித்தவங்க இவங்க. மூணாவது ஐட்டம் பாருங்களேன், ஒரு ரொம்ப டெக்கரேஷன் ஐட்டம்ஸ். நாலாவது ஸ்பைசஸ், ஸ்பைசஸ்க்கு தமிழ்ல என்ன? வாசனை, ரொம்ப பெர்ஃபியூம்ஸ், அந்த மாதிரி சென்ட், அந்த மாதிரி பெர்ஃபியூம், ஸ்பைசஸ், வாசனை பட்ட. அப்புறம் தூபவர்க்கம், தைலங்கள், சாம்பிராணி. பாருங்களேன் அந்த மாதிரி நாலாவது ஐட்டம்ஸ் வருது. அஞ்சாவது ஐட்டம்ஸ் சாப்பாடு ஐட்டம்ஸ்,
திராட்சை ரசம், எண்ணெய், மெல்லிய மாவு, கோதுமை.
கோதுமை பாருங்களேன், சாப்பாடு ஐட்டம்ஸ். கடைசி அஞ்சாவது மிருகமும் மனுஷர்களும். படிங்க,
மாடுகள், ஆடுகள், குதிரைகள், ரதங்கள், அடிமைகள், மனுஷருடைய ஆத்மாக்களை இன்னைக்கு கொள்வார்களா அவளுக்கு அழுது போகும்.
பாருங்களேன், இதுதான் அவங்க வித்தது, இதுதான் அவங்க விட்டு. அந்த டைம்ல இருந்த கண்டெம்பரரி லக்ஸரி லைஃப் ஸ்டைல், நான் ரொம்ப செல்வ செருக்கா வாழணும்னா இதெல்லாம் எனக்கு இருந்தே ஆகணும் அப்படின்னு. நம்ம இப்ப 21st century இருக்கோம். இப்ப நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோம்னா வித்தியாசமா இருக்கும். அப்ப மாதிரி இருக்காது. இப்ப இருக்கிற கேட்ஜெட்ஸ், மொபைல்ஸ், லேப்டாப், பெரிய பெரிய எவ்வளவு ஆண்ட்ராய்டு போன்ஸ் எல்லாம் வருது, எவ்வளோ விதவிதமா வருது. செல்வ செருக்காக வாழ்றது. இப்ப வர BMW காருங்க என்ன விதவிதமான காருங்க, லக்ஷரியா. அதெல்லாம் நமக்கு இருக்க கூடாதுன்னு இல்ல, அதுக்காக நாம் வாழக்கூடாது, அதுக்காக வாழக்கூடாது. ஒரு வசனம் படிப்போமே, லூக்கா 12:15. லூக்கா 12:15.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார்.
பாருங்களேன், இயேசு அச்சரிக்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இரு. ஏன்னா எவ்வளவு பொருட்கள் உனக்கு இருக்குதோ அதுல உயிர், அதுல எல்லா விஷயமே, அதுல போய் இணைஞ்சிடாத, அதுல போய் ஒட்டிடாத, அதுல எல்லா விஷயம் உனக்கு. புரியுதுங்களா? எவ்வளவு இருந்தாலும் இருக்கிறது தப்பு இல்ல, அந்த ஆசையை குறித்து எச்சரிக்கையாரு. அதுல ஆசையை வளர்த்துறாத, அதுல மனசை வச்சிடாத, எச்சரிக்கையாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யான் இருந்தான், அவனுக்கு ரொம்ப சொத்து சேர்ந்து சேர்ந்து அவன் என்ன சொன்னான், என் ஆத்மாவே நீ இன்னுமே இன்பமாயிரு, உனக்கு ஒரு குறையும் இல்ல. நான் என்ன சொல்றாரு, பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, மதிகேடனே இன்னைக்கும் உன் ஆத்மா போகுது, என்னத்துக்கு உன் பொருள் எல்லாம், யார் சாப்பிட போறாங்க, என்னத்துக்கு இதெல்லாம். கடைசியில எதிர எப்படி முடிக்கிறாரு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமா இல்லாத எவனுக்கும் இப்படித்தான் நடக்கும்.
தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான்,
இப்படியே இருக்கிறான், இப்படியே இருக்கிறான். பாருங்களேன், அதைத்தான் ஆண்டவர் இங்க கண்டிக்கிறார் பயங்கரமா. இந்த வர்த்தகர்கள் இவங்க எல்லாம் அழுகுறாங்க, ரொம்ப சேர்த்து வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பணக்காரங்க, எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு சேர்த்து வைக்கிறோன்னு தெரியாம, ஆனா கடைசியில அவங்களுடைய அழுக பாருங்களேன், பயங்கரமா துக்கித்து அழுகுறாங்க. ஏன், அவங்க வாழ்க்கையெல்லாம் போட்டது போயிடுச்சே, இனிமே ஒன்னும் இல்லையே, என்ன பேர் எடுத்தாங்க, இனிமே ஒன்னும் நிக்கிறாங்க, நிர்வாணமா நிக்கிறாங்க. அடுத்த குரூப்பை பார்ப்போம். முதலாவது என்ன குரூப்பை பார்த்தோம், பொலிட்டிஷியன்ஸ், ஆளுகை செய்கிறவர்கள், உலகத்தில் இருக்கிற மகாபெரிய பணக்காரங்க. மூன்றாவதாக 17 இருந்து வருது பாருங்களேன்,
மாளிகைகள் யாவரும், கப்பலில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும், கப்பல் ஆட்களும், சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதனால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகாநகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகளின் மேல் உறுதியை போட்டிக் கொண்டு, ஐயையோ மகாநகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவருடைய உச்சித்தமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்களே, ஒரு நாளிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள்.
இவங்களுடைய வினோதமான குரூப், இவங்க யாரு, முதல்ல அரசியல்வாதிங்க, ரெண்டாவது உலகத்தில் இருக்கிற பெரிய பிசினஸ்மேன், மூணாவதாக மிடில் கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், சாதாரண பாமர மக்கள், இந்த ஆம் ஆத்மி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி காமன் மேன், சாதாரண மனுஷருங்க, அவங்க அழுகுறாங்க. ஏன் இவங்க அழுகணும், கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரொம்ப அழுகுறாங்க. தங்கள் தலைமேல் புழுதியை போட்டுக்கொண்டு தலை துளுக்கி வேதியமா மண்ல போட்டு பிறன்றாங்கன்றது பணக்காரங்கெல்லாம் பயங்கரமா தான் அழுதாங்க. இந்த மாதிரி துக்கத்தை பணக்காரங்கிட்ட பார்க்கல, இவங்ககிட்ட தான் பார்க்கல. இவங்களுக்கு என்ன லாஸ், இவங்களுக்கு என்ன பெருசா போயிருச்சு, ஏன் இவ்வளவு அழுகுறாங்க இவங்க, ஏன் அப்படின்னா பராமரிப்பு, தேவனுடைய பராமரிப்பு இவங்களை இதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன், இப்படித்தான் இருக்கலான்னு. தேவனுடைய பராமரிப்பு இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான லைஃபை கொடுத்துருந்துச்சு. ஐயோ, இந்த சங்கீதக்காரன் ஜெபம் பண்ற மாதிரி, ஆண்டவரே எனக்கு அதிகமா கொடுத்துறாதையும் உன் மறந்து போயிருவேன், எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொடுத்துறாதையும் நான் உன்னை மறுதளிச்சிருவேன், எனக்கு பேலன்ஸா எனக்கு கொடுத்தா போதும், அது இருந்தா எனக்கு போதும்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய தேவனை அறிந்து ஆவிக்குரிய ஜீவத்தை வளர்ந்து சிறப்பா அவங்க வந்திருக்கலாம், ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் இந்த பாபிலோன் மதுவை குடிச்சு அதனோட மயக்கத்துல இதாகி ஐஸ்வர்ய ஆசையில மயங்கி ஐஸ்வர்ய ஆகணும், அனுபவிக்கணும், அனுபவிக்கணும்னு ஏங்கி ஏங்கி ஏங்கியே ஆயுச கழிச்சவங்க, ஏங்கி அவங்க உலகத்திலயும் அனுபவிக்கல, இங்க கடவுள்கிட்டயும் வர முடியல. யோசிச்சு பாருங்களேன், அது ஒண்ணுமே வாழ்க்கையிலயும் அனுபவிக்கல. சில பேர் ஏங்க வாலிபத்திலேயே செத்த உடனே அழுவுறது, இன்னும் வயசானவங்க செத்தும் போது அவ்வளவு அழுவ மாட்டாங்க இல்லைங்களா, வாலிபத்துல சாம்பத்தா ரொம்ப அழுவுது, ஏன் ஒண்ணுமே அனுபவிக்காத நிலையில இப்படி போயிட்டாங்களே. இவங்களுக்கு இவ்வளவு துக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, பரலோகத்து ஆண்டவர் பக்கமும் வரல, உலகத்திலயோ நாங்க வேலை செஞ்சது கைக்கு வந்தது வாய்க்கு வருது அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஒன்னும் அனுபவிக்கிற மாதிரி உலகத்துல இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க பாவிக்குரிய ஜீவத்திலேயாவது செழிப்பா வந்திருக்கணும் இல்ல, தேவன் இவ்வளவு பெரிய பரலோகத்தை கொடுக்கறாரு, இவ்வளவு பெரிய நித்தியத்தை கொடுக்கறாரு, அழியாததும் வாடாத சுதந்திரம் கொடுக்கறாரு, அதை நம்பியாவது வரல, இல்ல இதத்தான் மயங்கி இருக்கிறாங்க. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு எப்போ நான் ஐஸ்வர்யம் நான் ஆக போறேன், இதுலயே இந்த பாபிலோன் இதுலயே வெந்து வந்து உலக கவலைகளிலேயே இருந்ததுனால என்ன ஆச்சு, இவங்க ரெண்டுமே அனுபவிக்காம போயிட்டாங்க, ரெண்டுமே அனுபவிக்காம போயிட்டாங்க. பாருங்களேன், சில டைம்ல திடீர்னு நின்று போனா, ஐயோ நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை திடீர்னு நின்று போச்சே, வீடியோ கேம்ஸ் ஆடும் போது சடனா வீடியோ கேம்ஸ் அவங்களுக்கு நின்றுடுது, கேம் ஓவர், கேம் ஓவர், கேம் ஓவர்னு மெசேஜ் வருது, ஐயோ இல்ல ஐ வாண்ட் டு பிளே, இன்னும் ஆடவே இல்லையா, ஆடவே இல்லையா, கேம் ஓவர். அங்கே முடிஞ்சு வரோம் வரோம் இளவங்காத்த கிளின்னுவாங்க இல்லைங்களா, அனுபவிப்பேன் இந்த உலகம் தரும் இன்பம் கொடுக்கும் இன்பம் கொடுக்கும், இந்த உலகம் ஒரு இன்பமும் கடைசியில கொடுக்க போறதில்லை அப்படி ஏமாந்து போனவங்க இப்போ தலைமையில மண்ணு போட்டுன்னு அழுகுறாங்க அழுகுறாங்க. வேது இது உலகம் முடிய வேண்டியதில்லை, இதுக்கெல்லாம் இந்த உலகத்திலேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னா இதுதான் நிலைமை இல்லைங்களா. யோசிச்சு பாருங்களேன், அதாங்க இவங்க இவளுடைய இவங்களுடைய துக்கம் தான் பாருங்களேன். அந்த வசனம் படிங்களா, 19 எப்படி அழுகுறாங்கன்னு போட்டுருக்கு
பாருங்களேன். ஐயோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களுடைய அனைவரும் இவருடைய உச்சித்தமான சம்போதனத்தினால் ஐஸ்வர்யன் ஆனார்களே, ஒரு நாளிலே இவன் பாலாய் போனாரே.
ஒரு நாள் ஐயோ இவங்க தான் ரொம்ப பாபிலோனை பத்தி பெருசா பேசுது, ஐயோ பாபிலோனே மகா நகரமே உன்னை நம்பி இருந்தோமே மகா இப்படி உளுந்து போயிட்டியே அப்படின்னு தலைமேல போட்டுட்டு அழுகுறாங்க. என்னாலவங்க இவங்க தான் உலகத்தையும் அனுபவிக்க முடியாம கடவுளுடைய இன்பங்களையும் பரலோக சியோன் மலையின் இன்பங்களையும் அனுபவிக்க முடியாம ஒரு ஆயுச கழிச்சு வீணா வாழ்க்கை போறவங்க இவங்க தான், மிடில் கிளாஸ் பீப்பிள். புரியுதுங்களா? சரி, இன்னும் கடைசி ஒரு குரூப் இருக்கு. இந்த ராஜாக்கள் அழுகுறாங்க, ஐஸ்வர்யவான் அழுகுறாங்க, மிடில் கிளாஸ் அழுகுறாங்க. அந்த கதையில பார்த்த மாதிரி ஓரத்துல நிக்கிற அந்த அடிமைகள் என்ன பண்றாங்க? ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு, ஒரே ஆனந்தம், சிரிக்கிறாங்க, சிரிக்க முடியல அவங்களுக்கு, ஒரே சந்தோஷம். அந்த மாதிரி சந்தோஷப்படுற ஒரு கூட்டம் இருக்கு. அடுத்த 20 வசனம் பாருங்களா.
பரலோகமே, பரிசு அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள்,
சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. எப்படி போட்டிருக்கு பாருங்களா, எல்லாம் அழுகுறாங்க உலகத்துல, ஆனா ஒரு குரூப் சிரிக்குது, ஒரு குரூப் களி கூறுது. இவங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும், அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கிற மாதிரி கலிக்கோரு. ஒரே குரூப் பாபிலோனுடைய அழிவை பத்தி கவலைப்படாத ஒரு குரூப். ஏன், என்ன வித்தியாசம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன நினைக்கிறீங்க? என்ன தெரியுமா, ஒரு வித்தியாசம் தான், இவங்களுடைய மனசு பாபிலோன்ல இல்ல, இவங்களுடைய இருதயம் பாபிலோன்ல இல்ல. வேதம் ஏங்க நமக்கு அடிக்கடி மேலான காரியங்களை நாடுங்கள், மேலான காரியங்களை உங்க மனசை வைங்க, இந்த உலகத்தின் மேல வைக்காதீங்க, அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு நம்மளுக்கு கட்டளை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தவான்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, சந்தோஷப்படுங்க. பரலோகம் எதை குறித்து சந்தோஷப்படுது, அதை குறித்து தான் இவங்க சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்களுடைய இருதயம் வந்து இருந்தது பரலோக காரியங்கள், புதிய எருசலேமின் காரியங்கள்ல. அதனால தான் இவங்களுக்கு சந்தோஷம். பரிசுத்தவான்களே, நீங்க சந்தோஷப்படுங்க, இதெல்லாம் இடிஞ்சி சுக்குநூறா வருது, ஆனா இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன் சந்தோஷப்படுறாங்க? இந்த பாபிலோன் வேசி அவங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோம் தெரியுமா, ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கோம். இந்த உலகத்துல வாழ்றது, அந்த இது குடிக்காம வாழ்றது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. அது வந்து வந்து கப்ப நீட்டுது, வரமாட்டியா வரமாட்டியா, குடி குடி, டிவியில வருது, அங்க வருது, தூக்கத்துல வருது வருது, இல்ல வேணா 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 வேணான்னு சொல்லியே வாழ்ந்தோம். அத நாக்க வாய திருப்பி 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 எனக்கு வேணாது எனக்கு வேணாதுன்னு சொல்லியே வாழ்ந்தவங்க. ரொம்ப டார்ச்சர் அது கொடுத்துச்சு அவங்களுக்கு, ரொம்ப டார்ச்சர் அது கொடுத்துச்சு. வேணா வேணா அந்த கப்பை குடிக்காம ஏன் இவங்க அப்படி பண்ணாங்க? தங்களுடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு தாங்கள் உண்மையா இருக்கணும், மனவாட்டியா இருக்கணும், ஏசி தன்னை செய்யக்கூடாது. அப்போஸ்தலருங்க எவ்வளவு முயற்சி, தீர்க்கதரிசிங்க எவ்வளவு பாடு, சோம்பேறிகளா செல்வ செருக்குல வாழ்ந்தாங்க உலகம் கொடுக்குதேன்னு, கொஞ்சம் கூட சோம்பேறிகளா இல்ல, ரொம்ப முயற்சி பண்ணாங்க, ரொம்ப தேவனுடைய ராஜ்யத்துக்காக ரொம்ப உழைச்சாங்க, தங்களுடைய உடம்ப கூட கெடுத்துக்கிட்டு உழைச்சாங்க. தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துல இருந்துச்சு அவங்க மனசு, அதுக்காக நம்ம அந்த வெகுமதிக்காக நம்ம உழைப்போம்னு உழைச்சவங்க. இந்த பாபிலோன்ல இல்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுக்கு இருந்ததெல்லாம் எருசலேமுக்கு வரப்போற தேவராஜ்யத்துக்கு செலவு பண்ணி வாழ்ந்தவங்க. அதனால அவங்க அவங்களுடைய ராஜ்யம் வருது, சந்தோஷப்படுறாங்க. இங்க இல்ல அவங்க மனசு, இங்க இல்ல அவங்க மனசு. பாருங்களேன், உலகத்துல ரொம்ப பாடுபட்டவங்க, எவ்வளவு பரிசுத்த தேவான போட்டு கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க, அந்திபாவை போட்டு சாப்பிடுச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த ரத்த சாட்சிகள்லாம் அந்த பலிபீடத்துக்கிட்ட உட்காந்து என்ன கேட்டாங்க? எம்மட்டும் இந்த பாபிலோன் இருக்க போது ஆண்டவர் அவங்களுக்கு பதில் கொடுக்கிறார். முடிச்சு அவங்க கதை, அவங்க எல்லாம் அழுகுறாங்க, இவங்க சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுங்கள். ஏன், அந்த விக்கிற இந்த பொருளாதார உலக ஆசையின் வேசித்தனத்தை கடவுள் எப்படி வெறுக்கிறார் பாருங்களேன். கடவுள் வெறுக்கிறார், அதுக்குத்தான் சொல்றாரு அவளை விட்டு வெளியே வாங்க, என் ஜனங்களே அப்படி நீங்க இருக்கக்கூடாது, உங்க மனசு அதுல இருக்கக்கூடாது. அவங்க உலகத்துக்கு உலகத்து கடவுளுக்கு முக்கியம் தராம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. அந்த மருந்து அவங்க குடிக்கல. சார் இது இந்த குரூப்பை பார்க்குறோம், இந்த குரூப்பை பார்த்துட்டு மூணு நாலு குரூப்பினுடைய ரியாக்ஷன் நான் பார்க்குறோம் படிச்சுட்டு. அதுக்கப்புறம் பாருங்களா, தொடர்ந்து படிங்க. பாபிலோனுடைய அழிவு, அதனோட அழிவு அதோடு நிக்க போறதுல, அது அக்னி கடல்ல எப்படி இறங்குற ஒரு காட்சியும் வருது.
பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கலையிட்ட ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எரிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாக தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும்.
இனி ஒருபோதும் காணப்படாம ஒரு காட்சி, இதெல்லாம் அழிச்சு ஒன்னும் இல்லாம பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய தூதன் அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு. பாபிலோன் எப்படி நரக தக்கினி கடல்ல இறங்க போதுன்னு பாருங்கன்னு ஒரு எந்திரக்கல் எடுக்கிறார். எந்திரக்கல்னா தெரியுங்களா, பெரிய சைஸ் மாவு அரைக்கிறது. அப்பெல்லாம் கிரைண்டர் இல்ல, அதான் கிரைண்டர் போட்டு அரைப்பாங்க. அந்த கல்லை எடுத்து ஜோர அடிக்கிறாராம் கடல்ல, அந்த கல்லே வெயிட். இவர் இன்னும் போர்ஸ் கொடுத்து அடிச்சாருன்னா, இயேசு கூட சொன்னார் ஒரு மனுஷனை எந்திரக்கல்ல கட்டி கடல்ல உடனும். அந்த மாதிரி அடிக்கிறாராம் அந்த எந்திரக்கல், போது எவ்வளவு போர்ஸா போவோம், இழுத்துக்கிட்டு போவோம். அப்படித்தான் பாபிலோனும் அதலோடு சேர்ந்தவங்களும் இழுத்துட்டு இந்த கக்னி கடல்ல இறங்க போறாங்க அப்படின்னு ஒரு காட்டுறேன். இனி ஒரு போதும் அது இருக்க போறது இல்லை. என்ன ஆக போகுது, தொடர்ந்து படிங்க.
சுரமண்டலக்காரரும் கீத வாத்தியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காடுக்காரருமானுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை.
நம்ம பாஷையில சொல்ல சுரமண்டலம் அப்படின்னா மியூசிக், அது இது என்டர்டைன்மெண்ட். நம்ம பாஷையில சொல்ல போனா இனிமே மூவிஸ் இருக்க போறது இல்ல, இனிமே கேபிள் டிவி இருக்க போறதில்ல, இனிமே 850 சேனல்ஸ் இருக்க போறதில்ல, இனிமே பல விதமான மியூசிக்ஸ் இருக்க போறதில்ல. அந்த பாபிலோனுக்கு தகுந்த எல்லாமே க்ளோஸ். எங்க வீட்டில் சேனல் வரலன்னா செட்டப் பாக்ஸ் ப்ராப்ளம்னு பிளாக்கா ஒரு ஸ்கிரீன் வரும். இனிமே இட்டர்னலா அதான் ஸ்கிரீன், இனிமே இருக்க போறதில்ல. இனிமே ஒரு போதும் சேனல் வரப்போறது, இனிமே ஒரு போதும் அசிங்கமா துணி போட்டுட்டு யாருமே ஆட போறது, இனிமே அது ஒரு சோதனையாவே இருக்க போறதுல. பரிசுத்தவன் சந்தோஷப்பட மாட்டாங்களா, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படி போயிடுச்சுன்னா. ஆனா அது இருக்க போறதில்ல. ஆனா உலக மக்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், செத்துருவாங்க. அப்படி ஒரு உலகத்தை யோசிச்சு பார்க்க முடியுமா? டிவி இல்ல, சேனல் இல்ல, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்ல, மியூசிக் இல்ல, லேப்டாப்ஸ் இல்ல. அந்த மாதிரி சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு போய் ஒரு வில்லேஜ்லயோ ஒரு காட்லயோ அந்த மாதிரி இல்லாம விட்டாங்கன்னா பைத்தியமே பிடிச்சிரும், பைத்தியமே பிடிச்சிரும். ஏன்னா இதுல அவ்வளவு எடிக்ட் ஆயிட்டாங்க இந்த பாபிலோன் காரியங்கள்ல, எப்பவும் இதுல எடிக்ட் ஆயிட்டு. அது மாதிரி இல்லாம போச்சு. நமக்கு ஒரு காரியம் இல்லாம போகும்போது தான் அதுக்கு எவ்வளவு அடிமைப்பட்டிருக்கோம் நமக்கு தெரியும், தெரியுங்களா? அந்த மாதிரி இன்னுமே அதெல்லாம் இருக்க போறது இல்லை. அவங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? அவங்க சந்தோஷம் எல்லாம் போச்சு, முடிச்சு. பாபிலோன்ல மனசு வச்ச சந்தோஷம் எல்லாம் முடிச்சு, இன்னுமே அது இருக்க போறது இல்ல. எந்த என்டர்டெயின்மெண்ட் இல்ல, எல்லாம் ஸ்டாப், வீடியோ கேம் ஸ்டாப், சீடிங் எல்லாம் பீஸ் ஆயிடுச்சு. எந்த மூவிஸும் பார்க்க முடியாது, மாத்தி மாத்தி ஒன்னு கடுத்து ஒன்னு கடுத்து மூவிங்கெல்லாம் நைட் எல்லாம் பார்க்க முடியாது. இன்னுமே இன்னுமே எஃப்எம் ரேடியோ இல்ல, இன்னுமே வீடியோ கேம்ஸ் இல்ல, எதுவுமே இல்ல. அப்புறம் அடுத்தது,
எந்த தொழிலாளியும் இனி முன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை, எந்த சத்தம் இனி முன்னிடத்தில் கேட்கப்படுவதில்லை.
எந்த தொழிலாளியும் எந்த வியாபாரமும் எந்த கடையும் திறந்திருக்க போறது இல்லை ஷாப்பிங் போறதுக்கு. மெஜஸ்டிக், மெஜஸ்டிக், சிவாஜி நகர், கமர்ஷியல் ஸ்ட்ரீட் எல்லாம் க்ளோஸ். எந்த வியாபாரம் எந்த கடையும் இருக்க போறது இல்ல. பாருங்க எப்படி ஒரு டிரமாட்டிக்கா சொல்றாரு, எந்திரமும் ஓட போறது இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த கம்பெனிஸும் இல்ல, நோ கம்பெனிஸ், ஒரு கம்பெனி இல்ல, கொரியர் கம்பெனிஸும் இல்ல, எந்த பிசினஸ் எல்லாம் க்ளோஸ், எல்லாம் க்ளோஸ். அப்புறம்
விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மனவாளமும் மனவாட்டியமும்
மனவாட்டிலேயே மனு கடவுள் வச்சிருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம் வந்து கல்யாணம் இல்லைங்களா, ரொம்ப சந்தோஷத்தின் உச்சகட்டத்தின் ஒரு ஒரு ஃபங்க்ஷன். அதுலதான் ஆர்கெஸ்ட்ரா வைக்கிறோம், விதவிதமான பெரிய கல்யாணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்தமே ஆனந்தமே இருக்கும். அது இன்னுமே அந்த கல்யாணம் இல்ல, எந்த விதமான இன்பங்களும் சந்தோஷமும் உலக பிரகாரமான சந்தோஷம் இன்னுமே இல்ல, எல்லாம் போச்சு. பர்த்டேஸ் இல்ல, எந்த ஃபங்க்ஷனும் இல்ல, எல்லாம் போச்சு. அப்புறம்
உன் வர்த்தகர் பூமியின் பெரியவர்களாய் இருந்தார்களே, உன் சூரியத்தார் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே.
பாருங்களேன் வா, பயங்கரம். அப்படி ஒரு உலகத்தை சிந்திச்சு பாருங்களேன், உன்னால சிந்திக்க முடியுமா? ஸ்கூல்ஸ் இல்ல, காலேஜஸ் இல்ல, வேலைங்க இல்ல, என்டர்டெயின்மெண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்ல, there is nothing to do, ஒண்ணுமே இல்ல. அப்படி ஒரு நிலைமை, இதுதான் இதுதான் இட்டர்னல் நிலைமை. கல்யாணங்கள் இல்ல, உலகத்துல இதெல்லாம் இல்லாம எதுக்கு யானை வாழணும்ன்றமா இது இருக்கு. இதெல்லாம் இல்லாம என்ன எதுக்கு வாழணும்னு இருக்கு. உலக மனுஷங்க இருப்பாங்களா அந்த மாதிரி என்ன வாழ்க்கை அவங்களுக்கு? இதுக்கு தானே அவங்க இருக்கிறதே, இல்லைங்களா? வேற எதுக்கு இருக்கு? ஆனா ஒரு கூட்டத்துக்கு அது எந்த விதத்திலயே பாதிக்காது. ஏன்? அவங்க மனசு இங்க இல்ல. அதனால தாங்க, வெளியே வா அவளை விட்டு, வெளியே வா அவளை விட்டு, இதெல்லாம் இருக்க போறது இல்ல, வெளியே வா, வெளியே வா. இதெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு பாதிக்க போறது இல்ல. ஏன்? அவங்களுடைய பாட்டெல்லாம், அவங்களுடைய மனசெல்லாம் சியோன் பாட்டு, பரலோக பாட்டு. ஏன்னா அஸ்திபாரம் இல்லாத என்றென்றும் இருக்கிற நகரத்தை தேடுற மக்கள் அவங்க. அதனால அவங்கள பாதிக்காது, மத்த எல்லாரையும் பாதிக்கும். அதுக்கு தான் அழுகிறாங்க, அதுக்கு தான் ஒப்பாரி வைக்கிறாங்க. பாருங்களேன், கடைசியில அவளுடைய சூன்யத்தினால் என்ன பண்ணா, மோசம் போனார்களே. இப்ப நடந்துகிட்டு இருக்கு, இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சூன்யம் பண்ணி வச்சிருக்கிறா இந்த பாபிலோன். எல்லாரையும் சூன்யம் பண்ணி வைக்கிறதுனா என்ன தெரியுமா? என்னங்க சூன்யம் பண்றதுனா? சூன்யம்னா என்ன? நம்ம சூன்யம் அனஸ்தீசியான்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அனஸ்தீசியான ஃபார்மான்ற வார்த்தை. அனஸ்தீசியா பண்ணி வச்சுட்டோம்னா நம்மள படுக்க வச்சுட்டு நம்ம ஹார்ட்டை கூட எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். கிட்னியா கூட நமக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல. அதே மாதிரி இந்த பாபிலோன் நம்மள இந்த சூன்யத்திலாம், என்டர்டெயின்மெண்ட்ல, உலகத்துல, வியாபாரத்துல, இதுல எல்லாம் வச்சு நம்மள சூன்யம் பண்ணி இந்த உலகத்திலேயே பல தப்பா போக விடுது. பரலோக பால்கியே இல்லாதபடிக்கு நம்ம சூன்யம் பண்ணி வச்சிருக்கோம். அதான் காட்டு, எல்லாரும் சூன்யம் பண்ணி மோசம் போனார்களே. இதெல்லாம் இல்லாம போதே இப்ப சூன்யத்துல மாட்டிக்கிட்டு எல்லாம் தப்பான வழியில போயிட்டாங்களே எல்லாரும், மோசம் போனார்களே. பாருங்களே என்ன ஒரு காட்சி, மோசம் போனார்களே. இதாங்க பாபிலோனுடைய எண்ட், தி எண்ட் அப்படின்னு வரோம் இல்லைங்களா? தி எண்ட், முடிஞ்சது. அதனுடைய கதை முடிஞ்சது. என்ன பயங்கரமா முடியுது பாருங்களேன், ஒரு டிராமேட்டிக் காட்சி. ஒரு சில பயன்பாடுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லி முடிக்கிறேன். ஒரு இந்த காட்சியை நினைச்சு பார்த்தோம்னா, இதாங்க நரகத்துக்கு ஒரு முன்னுரை, ஒரு ப்ரிவியூ, நரகத்துக்கு ஒரு ப்ரிவியூ. ஏன்னா இந்த உலகத்துல நம்முடைய இருதய நரம்புங்க பாபிலோன்ல வச்சிருந்தோம்னா அப்படின்னா என்ன தெரியுதுங்களா? நம்முடைய இருதய நரம்புங்க, நம்ம இருதய ஆசைகள், நம்முடைய இதய பற்றுக்கள், எவ்வளவு இது பூமியில வச்சிருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நரம்புங்க இதுல ஒண்ணு இருக்குது, என்டர்டெயின்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு, இந்த ஆசையில ஒண்ணு இருக்கு, குடியில ஒண்ணு இருக்குன்னா அந்த அளவுக்கு அதிகமா நமக்கு வழி வரப்போகுது. எந்த அளவுக்கு இந்த உலகத்துல ஆசை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு வேதனை நமக்கு வரப்போகுது. தேவனை விட்டுட்டு மத்த காரிய உலக ஆசையில எவ்வளவு ஆசையா நீ போறியோ, எவ்வளவு இன்பமா செல்வ செருக்கிலையோ, இன்பங்களையோ, வியாபாரத்திலையோ, உலக காரியத்திலயோ போறி, அந்த அளவுக்கு வழி வரப்போகுது, பயங்கரமா வழி வரப்போகுது. மாட்டிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இது இழுத்துட்டு போகும்போது அந்த தேவ தூதன் வந்து அந்த மைல் ஸ்டோனை தூக்கி போடும்போது அப்படியே நரகத்துல இறங்க போகுது. அது இறங்கும் போது தன்னோடு இணைந்தவங்க எல்லாரையும் அது இழுத்துட்டு தான் போக போகுது, விடாது. எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு உதாரணம், ஒரு ஆங்கருக்கு என்ன சொல்றது, கப்பல்ல போடுவாங்கல்ல நங்கூரம், நங்கூரம் அது எவ்வளவு வெயிட் இருக்கும் தெரியுமா? அந்த கப்பலே நிக்க வைக்கணும், அந்த வெயிட்ல நிக்க வைக்கணும். நங்கூரம் போடும் போது ஒரு மனுஷன் அந்த நங்கூர கயிறுல அவன் கால் மாட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? எடுத்து போடுறாங்க நங்கூரம், என்ன ஆகும்? பிச்சுட்டு போயிருவான். அந்த மாதிரி தான் இந்த பாபிலோன்ல மனசு வச்சிருந்தீங்க. நங்கூரத்துல இருக்கு உங்க கார், இந்த நங்கூரம் கீழே போட போற கடவுள், நங்கூரத்தோடு நீங்க போயிட போறீங்க. திடீர்னு ஒரு மனுஷன் என்ன ஆச்சு, நங்கூரத்துல இருக்கிறேன்னு பாத்துட்டு அந்த சிக்னல் வந்துருச்சு, டக்குன்னு எடுத்தாராம் கயிறு போயிருச்சான், டக்குன்னு எடுத்தாராம், வேர்த்து கொட்டு போச்சான் அவர், கமாடா ஸ்பிளிட் செகண்ட்ல தப்பிச்சான். உங்களுக்கு வேற வேலை, இந்த பாபிலோன்லயே மனசு, உலகமே மனசு, நாடகம் தான் சர்ச்சு, நாடகம் தான் அப்பா அம்மாவோ இல்ல ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ கூப்பிடுறது தான் சர்ச்சு. இதுலயே மனசுல இங்க வந்தாலும் அங்கத்தான் இருக்குது மனசுன்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நங்குரத்துல இருக்குது, வேர்த்து கொட்டுங்க. நீங்க பயங்கரமா இழுத்து போக போறீங்க. நீங்க எதுல மனசெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் இல்லாத நாள் வரப்போகுது. நங்குரத்துல இருக்கு உங்க கால், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பாருங்களேன், பயங்கரமா வரப்போகுது. இதுல பாருங்களேன், இது இதுல இருந்து வெளியே வந்துடணும். இல்ல இதுல நான் ஸ்டே தான் பண்ண போறேன், இதுல தான் நான் இருக்க போறேன், அனுபவிக்க போறேன்னா உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி ஒரு நிமிஷம் பார்ப்போமே. யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி உலகம் அது. உங்களை இழுத்துட்டு போகும்போது அக்கிடி கடல்ல ஒரு கடல்ல போதுன்னு வைங்கள, எப்படி இழுத்துட்டு போவோம்? இந்த ப்ரெஷர்ல உள்ள இழுத்துட்டு போகும்போது ஓஷன் உள்ள போறோம். 10 அடி 50 அடி 100 அடி இறங்குது. இறங்கி அது பாட்டம் வரணும்னா நரகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பாட்டம்லெஸ் பிட். பாட்டமே வராது, இறங்கி போயிட்டே இருக்கும், இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அமைதி, பயங்கரமான அமைதி, பயங்கர அமைதி. கடவுள் கைவிட்ட நித்தியம் தாங்க நரகம். கடவுள் கைவிட்ட நித்தியம், கடவுள் எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு தான் நம்மள நரகத்துல அனுப்ப போறார். துணியை கூட கொடுக்க மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? துணியை கூட, நம்ம துணி கூட மிஞ்சாது. அது எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு தான். எந்த என்டர்டைன்மெண்ட்டோ இல்ல, நீ எதை நம்பி இருக்கிற எதுவுமே உனக்கு கிடைக்க போறதுல நிர்வாணமா தான் நரகத்துக்கு போற. என்ன பயங்கரம், நீ எதெல்லாம் இந்த உலகத்துல திருப்தி பாத்தியோ அதெல்லாம் இருக்காது. நரகத்துல எந்த என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல. இந்த உலகத்துல ரொம்ப பிஸி நம்ம இல்லைங்களா? ரொம்ப பிஸி, டிவி பிஸி. சும்மா இருந்தா கொஞ்ச நேரம் இருக்கிறது இல்ல, 10 நிமிஷம் சும்மா இருந்தா ஜபத்துக்கு டைம் இல்ல, மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருப்போம், டைம் இல்ல நம்மளுக்கு. ரொம்ப பிஸியான ஆளுங்க நம்ம. நரகத்துல ரொம்ப டைம் இருக்கும், என்டர்டைன்மெண்டே இல்ல. நரகத்தின் சாம்பிளுங்க இது. என்ன பண்ணுவாங்க அந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன். நரகத்தின் சாம்பிள் ஒண்ணுமே இல்ல, டிவி இல்ல. யோசிச்சு பார்க்க முடியுமா அந்த மாதிரி ஒரு உலகம்? நிட்டர்னலா அப்படி இருக்க போகுது. உங்களுக்கு ஹாபிஸ் இருக்கலாம், அந்த ஆபீஸ் இருக்கலாம், இதை பண்ணணும்னு இருக்கலாம். இத சில பேர் ஸ்டிச்சிங் இருக்கு, வியூவிங் இருக்கு, அதுக்கு எந்த விதமான மெட்டீரியல்ஸும் இல்ல. பெரிய மனுஷன் கொடுக்கிற பெரிய தண்டனைய அவனை ஒன்னும் பண்ணாம உட்கார வைக்கிறது தான் தெரியுமா? ஒன்னும் பண்ணக்கூடாது, உனக்கு ஒண்ணுமே இல்ல, உட்காரணும். கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்களேன், ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பாருங்களேன், பைத்தியம் பிடிச்சிடும். நரகத்தின் தண்டனை முதலாவது தண்டனை அதுங்க. ஒன்னும் இல்ல நரகத்துல, ஒரே ஒரு கிரைண்டர் ஒண்டி ஓட்டணும். என்ன தெரியுமா? கிரைண்ட் யோர் டீத், பல்ல கிரைண்ட் பண்ணும், பல்ல தான் கிரைண்ட் பண்ணும். நரகம் அங்க எந்த ஃபேஷனும் இல்ல, எந்த ட்ரெஸ்ஸும் இல்ல, அங்க கண்ணு இருக்கிறதே வேஸ்ட்டுங்க நரகத்துல. யோசிச்சு பாருங்களேன், சில டைம்ல நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறதுக்கே சில பேருக்கு பயம். சின்ன லாம்ப்லாம் இருந்தா தான் படுக்க முடியும் சில பேருக்கு. என்ன பண்ண போறீங்க? லைட்டே இல்ல. The blackness of the darkness. சில டைம்ல நம்ம கண்ணெல்லாம் மூடி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த சின்ன கதவு சாவி ஓட்டலையாவது லைட் வரும். நரகத்துல எந்த லைட்டும் வராது. கண்ணே வேஸ்ட், காது எந்த மியூசிக்கும் அங்க இல்ல, எந்த பாட்டும் இல்ல. பாபிலோன் எந்த பாட்டும் கேட்க முடியாது, மியூசிக்கெல்லாம் கேட்க முடியாது. வெறும் ஒரு ஓலம் தான் கேட்கும், ஐயோ 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 ஐயோன்ற ஓலம். அது கேட்குது பாருங்களேன், எல்லா குரூப்பும் கத்துறாங்க, ஐயோ ஐயோ. அந்த சத்தம் தாங்க கேட்க போகுது, பல்கடிக்கிற சத்தம், விசாசுகளுடைய சத்தம், பயங்கரமா இருக்க போகுது பாருங்களேன். அந்த 23 படிங்களா அந்த வசனத்துல,
விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதில்லை,
இல்லை உலகத்துல எவ்வளோ ஆறுதலை கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறாருன்றத நம்ம உணர்றதே இல்ல. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நம்மள நேசிக்கிறோம். எனக்கு நெஞ்சு வலி வந்தாலும் சரி, எனக்கு ஒரு வாதி வந்து நெஞ்சு வலின்னு பிடிச்சுக்கிட்டாலும் ஓடி வந்து என்னை கட்டி பிடிக்கிற உறவுகள் இருக்கு இல்லைங்களா? நமக்குன்னு நமக்கு ஏதாவது ஆயிட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நம்ம ஒரு மாசம்தான் இருக்க போறோம்னா கூட நம்மளுக்கு ஆப்பிள் திராட்சை வாங்கி வந்து நம்மளை சுத்தி நிக்கிறதுக்கு அன்பு காட்டுறவங்க இருக்கிறாங்க. நரகத்துல எவ்வளோ கதறி 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 வேதனைப்பட்டு துடிச்சு துடிச்சாலும் ஒருத்தரும் ஆறுதல் சொல்றவங்க இல்லையே. நம்ம நினைச்சு பார்ப்போம், நினைச்சு பார்ப்போம், ஆறுதலே இல்லை. இந்த வசனம் பாருங்களேன், ஒரு ஒரு இடத்துலயும் இனியமே இல்லை, இனிமே இல்லை அப்படின்றது என்ன தெரியுமா இங்கிலீஷ்ல? நோ நெவர் எவர் அகெயின். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரிஜினல்ல நோ நெவர் எவர் அகெயின் இல்ல. தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னே தெரியல எனக்கு. இல்ல எப்போதும் இல்ல, இன்னுமே எப்பவும் இருக்க போறது இல்ல. நோ நெவர் எவர் அகெயின், நோ நெவர் எவர் அகெயின், இன்னுமே இருக்கவே போறது இல்ல, இருக்கவே போறது இல்ல. எத்தனையோ வருஷம் வேதனைப்பட்டு அழுது அழுது அழுற நானு, ஐயோ வரமாட்டாங்களா, அழுவா அழுது 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 ஒரு 10,000 வருஷம் பொறுத்து யாராவது நிறக்க அந்த அறையில எனக்குன்னு கொடுத்த அறையில வேகிற வெந்துடுறேன், யாராவது வந்து கது திறந்து வந்து ஐயோ கட்டி பிடிச்சிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு கவலைப்படாதன்னு சொல்லுவாங்களான்னு ஏங்குவேன். நோ நெவர் எவர் அகேன், ஒரு போதும் நடக்க போறது இட்டான வேதனை. நம்ம மனசே வளைக்கிற ஒரு பயங்கரம், அது பயங்கரம் தாங்க, ரொம்ப பயங்கரங்க. இதை நம்ம மனசுல கற்பனை பண்ணி பார்க்கணுங்க. ஒரு ஐசியூல வேதனை பட்டாங்கன்னா கூட, ஒரு வென்டிலேட்டர் போட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு இருக்கிற கஷ்டம் அவங்க தான் ஏழுத்துக்கிட்டு இருப்பாங்க. உள்ளெல்லாம் பயங்கர வேதனை, அவங்களுக்கு வயசு துடிப்பாங்க. அதுக்கும் ஒரு ஒரு விலை இருக்கு, ஒரு 3-4 நாள் இறந்து போயிருவாங்க நரகத்தில். அதை விட பயங்கர கொடுமை ஆனா முடிவில்லைங்க. எப்படிங்க நம்ம யோசிக்கிறது, இதான் நரகம் பயங்கரம். இன்னுமே அங்க இருக்கிறவங்க, இயேசு சொன்னாரு, அங்க இருக்கிறவங்க இன்னுமே திருப்பி வந்து இந்த சபையில உட்கார்ந்து ஒரு வசனம் கேட்கறதுக்கு, இயேசு வருவாரா வரமாட்டியான்னு கேட்கிற அந்த சுவிசேஷம் அழைப்பு கேட்கறதுக்கு எவ்வளவு ஏங்குறாங்களாம் தெரியுங்களா. இன்னைக்கும் நரகத்துல இருக்கிறவங்க எப்படி சொல்றாருன்னா, ஒருவேளை நரகத்துல போனவங்க உலகமே அவங்களுக்கு சொந்தமா இருந்தாலும் அதை கொடுத்துட்டு திருப்பி வந்துருவாங்க. அதான் ஒரு மனுஷன் தன் ஆத்மாக்காக இந்த உலகத்தையே கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பான், இப்ப இருக்க மாட்டான், இப்ப அதை விடுறதுக்கு இதை விடுறதுக்கு கஷ்டம். நரகத்துல போன உடனே இந்த உலகமே அவனுக்கு சொந்தமா இருந்தாலும் அதை கொடுத்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு ஆத்மா காப்பாத்திக்கிற ஒரு செய்தி எனக்கு கிடைக்காதான்னு வருவான். இல்ல கொடுக்க முடியாது, வர முடியாது, சான்ஸே இல்ல வரல. ரொம்ப பயங்கரங்க, ரொம்ப பயங்கரம். இதுல இருந்து தப்பவே முடியாது. பாபிலோன் உலக ஆசையில நம்மளுடைய இருதய நரம்புகள் ஒட்டி இருந்துச்சுன்னா வெட்டிருங்க, அவளை விட்டு வெளியே வா. இதுதான் கடவுளுடைய கட்டல், அவளை விட்டு வெளியே வா, கம் அவுட் ஆஃப் ஹர், இதுதான் ஆண்டவருடைய கட்டல், வெளியே வா. ஒண்ணு இன்னொன்னு சொல்லணும், நரகத்தின் சாம்பிளை நம்ம பாக்குறோம் இந்த பகுதியில. இன்னொன்னு, பைபிள் ஏன் உலகத்தை நேசிக்க கூடாதுன்னு சொல்றதுன்னு புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து பாருங்களேன், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு போட்டிருக்குன்னா, இந்த வர்த்தகர்கள் இந்த இவங்கெல்லாம் கிட்ட போய் அதை கட்டி பிடிச்சி ஆறுதலா படுத்துனாங்க, அணைக்க பார்த்தாங்களா என்ன போட்டாங்கன்னு போட்டிருக்கு தெரியுமா, தூரத்துல நிக்கிறாங்களா, தூரத்துல நிக்கிறாங்க. இந்த உலகம் அதாங்க, எவ்வளோ நேசிச்சாலும் எவ்வளோ அன்பு செஞ்சாலும் என்னத்தான் இந்த உலகத்துக்கு வாரி இறைச்சாலும் நமக்குன்னு ஒரு வரும்போது தூரத்துல நிக்கிற உலகம் அது. நமக்குன்னு நமக்கு வேதனை வரும்போது ஒரு போதும் வராத உலகம் இந்த உலகம். இந்த வாலிபர்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆசை இருக்குதுன்னா அதை சாதிக்கணும், இதை பண்ணணும், அப்படி பண்ணணும்னு இந்த உலகம் ஒண்ணு சொல்ற. இந்த உலகம் ஒண்ணு நமக்கு கொடுக்குதுன்னா நம்ம கிட்ட சுயநலமா 10 மடங்கு வாங்கறதுக்கு தான் பார்க்கும். நம்மளை பார்த்து அக்கறை செஞ்சு கொடுக்கறதே இல்லை. நம்ம கம்பெனியும் சரி, நான் 10 வருஷம் ஒரு கம்பெனிக்கு உழைச்சிருக்கிறேன், வெளியே வந்திருக்கிற அந்த கம்பெனி 3 வருஷம் ஒரு இடத்துல உழைச்சிருக்கிறேன், நாயா பேயா உழைச்சிருக்கிறேன், கடைசியில இந்த உலகம் செய்யறது என்ன தெரியுமா, என்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கணுமோன்னு தான் இந்த உலகம் பார்க்க, எவ்வளவு ப்ரொடக்டிவா பண்ணுவான், எவ்வளவு இதா பண்ணுவான். பாருங்களேன் இவங்கெல்லாம், பாருங்களேன் இந்த இவங்கெல்லாம் மனுஷர்களையும் அவங்க சேர்த்திருக்கிறாங்க அந்த வியாபார பொருள்ல போட்டலையா, மிருகங்களும் மனுஷர்களும். ஏன் மனுஷருங்க, இந்த உலகம் மனுஷர்களையும் ஒரு யந்திரமா தாங்க பாக்குது, ஒரு யந்திரமா தான் பாக்குது. உங்களுக்கு எல்லாம் வேலை போட்டு கொடுக்கறது எதுக்கு, நீங்க எவ்வளவு அந்த உலகத்துக்கு கொடுப்பீங்களோ அவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு. ஏன் நம்ம குடும்பத்திலயே அப்படிதானே, நான்லாம் குடும்பத்திலாம் இருந்திருக்கிறேங்க, குடும்பத்திலாம் இருந்திருக்கிறோம். நம்ம ஒரு காலம் வரும்போது நம்மனால கொடுக்க முடியாத நிலைமை, நம்ம கொடுக்கறத நிறுத்தும் போது இந்த உலகம் நம்மளை தூக்கி சாக்கடல் தாங்க போறோம் போட்டு, ஐயோ உங்ககிட்ட இன்னும் வர முடியலையே, இன்னும் உன்கிட்ட கறக்க முடியலையே நம்மளை பார்த்து எகலும். அதுதான் இந்த உலகம், இப்படித்தான் இந்த உலகம் நேசிக்கிறது நம்மளை. அந்த உலகம் அதுதான் உலகம், உலகத்தை நேசிக்காது. ஆனா கடவுளுடைய அன்பு ஒருபோதும் அப்படி இல்லை, ஒருபோதும் அவர் அப்படி நேசிக்கிறவர் இல்லை. நாம் சத்ருக்களா இருந்த போது, நாம் தகுதி இல்லாதவர்களா இருந்த போது, எவ்வளவு பெரிய தியாகத்தை தான் பண்ணணுமோ அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி தான் அன்பு காமிச்ச கடவுள், ஒருபோதும் அவருடைய அன்பு அப்படிப்பட்டு இந்த உலகம் காட்டுற அன்பு மாதிரி இல்லை. இந்த உலகம் நம்மளை எவ்வளவு கறக்க முடியுமோ கறந்து, நம்ம ஒன்னும் இல்லாத வயசான காலத்துல போகும்போது சாக்கடையில தள்ளிரும், ஓரத்தை ஓரம் கட்டிரும், யாருமே இருக்க மாட்டாங்க நமக்கு. அப்ப தெரியும், ஒரு நாள் அன்னைக்கு நமக்கு புரியும் இந்த உலகத்தை நேசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் ஏன் சொல்றாரு. அந்த உலகத்துக்கான மகாத்மாவை கொடுத்து உழைச்சி வாழ்றது. யோசிச்சு பண்ணா இதுதாங்க என் அனுபவத்துல சின்ன அனுபவம் தான் எனக்கு இருக்கிறது. இன்னும் இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலக அன்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே அன்பு இவ்வளவு பெரிய அன்பு காமிச்சிருக்கும் போது இன்னுமே அவருக்கு நம்ம உழைப்போமே, அவருக்காக வாழுவோமே. என்ன இவ்வளவு நேசிச்ச தேவன் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சாலும் அவ்வளவுதாங்க. கடைசியில ஓரம் தான் கட்ட போகுது, கடைசியில நம்மளை மறக்கத்தான் போகுது. அதுக்குத்தான் உழைக்கிறோம், சூனியம் பண்ணி வச்சிருக்கு நம்மள தேவன் பக்கம் வராதபடிக்கு. அதுல நம்ம நெந்திரிப்போமா சூனியத்துல? இது நேசிக்கிற தூரம் தான் நிக்கும் பாருங்களேன், தூரம் தான் நெருப்புல எரியறாவ போய் யாருமே கவனிக்கிறது இல்ல. தூரம் நிக்கிற உலகம், பயங்கரமான உலகங்க இது. அந்த உலகத்தை நம்ம நேசிக்க கூடாது. மூணாவதாக இதுல வெளியே வாங்கன்னும் போது நேரம் ஆயிடுச்சு, ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். இவங்களுடைய இருதய உலக ஆசையில ஓரளவுக்கு போன பிறகு இருதய கடினத்தை பாருங்க, ஓரளவுக்கு போன பிறகு இருதயம் கடினப்பட்டுரும். இவங்களுக்கு ஆயிடுச்சு பாருங்களேன், இருதய கடினத்தை பாருங்களேன். என்ன ராஜாக்கள் எல்லாம் புலம்புறாங்க, யாருக்காக புலம்புறாங்க, எதுக்காக புலம்புறீங்க? கடவுள் பூகம்பம் வந்திருக்குது, சூரியன்ல கடவுள் கோபாக்கின வந்திருக்கிறது, பாவி நானுன்ற ஒரு எண்ணமே இல்ல. பாவத்துக்காக அவங்க அழுவுல, கடவுள் கோபாக்கினைக்காக அழுவுல, மனம் திரும்புதலுக்காக அவங்களுக்கு ஒருபோதும் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சது இல்ல. உலக காரியம் போதே, பாபிலோன் போதே, நான் வச்சு அவங்க இருதய நரம்புகள் எது மேல இருக்குன்னு தெரியுது பாருங்களேன். அவங்க முகம் காட்டுது, அவங்க இருதய நரம்பு எதுல இருக்கு, அவங்க முகத்துல பாக்குறோம். போச்சே என் பாபிலோன் அழுறாங்க, புலம்பு ஒப்பாரி வைக்கிறாங்க. அவங்க ஆத்மாக்காக வைக்கணும் ஒப்பாரி, எதுக்காக வைக்கிறாங்க பாருங்களேன். அதாங்க உலக போச்சே போச்சே, அவங்க இதயத்தின் மோசம் தன கடினப்பட்ட நிலைமை நமக்கு காமிக்குது. அவளை விட்டு வெளியே வா, அதாங்க வேதம் நம்ம கொடுக்கற கட்டளை. அவளை விட்டு வெளியே வா. சர்ச்னா என்ன தெரியுமா? செப்பரேட்டட் ஒன், உலகத்தை விட்டு வெளியே வந்து வாழ்ற மக்கள். அதான் பிதாவே அவர்களை நான் பிரித்து, அவர் உலகத்தாரம் இருந்தால் உலகத்தாரா இருக்க மாட்டாங்க, அதான் சர்ச். அந்த சர்ச்சில் நம்ம இருந்துகிட்டு நம்ம மனசை நம்ம பாதுகாக்காம நம்ம நரம்புகளை பலவிதமான பாபிலோன் ஆசைகளுக்கு நம்ம வச்சிருந்தோம்னா அவளை விட்டு வெளியே வா. ஆனா வந்துட்டோம் நம்ம, அப்படி வந்துட்டு மனசுங்களை அங்கே வச்சிருந்தோம்னா நம்ம கெதியெல்லாம் லோத்தின் மனைவியுடைய கெதி தான். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் ஏன் அவன் வந்தா தான், வரலன்னு சொல்லல இல்லைங்களா, நான் வெளியே வருகிறேன் அப்படின்னு கூட்டத்தோடு கூட்டமா வந்துட்டா, கிறிஸ்தவர்களோடு கிறிஸ்தவமா வந்துட்டா. ஆனா அவ மனசெல்லாம் எங்க இருக்குது? அங்கதான், பாபிலோன்ல தான் இருக்கு. முகத்துல தெரியுது பாருங்களேன், திரும்பி பாக்குறா, திரும்பி பாக்குறா. பார்த்த உடனே என்னாச்சு? அவங்க ஏஞ்சல் கூப்பிட்டு அவசரம், அக்கினி வருது, வெளியே வா வெளியே வா எடுத்துட்டு வர, ஏக்கத்தோடு ஒப்பாரி வச்சு, ஐயோ பாபா நகரமே போனியேன்னு திருப்பி பாக்குறா. அவ அழிஞ்சா பாருங்களேன், அவள் இதயத்தை காமிக்குது, இதயத்தை காமிக்குது. அதனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னும் ஆசையில் ஆசை இது எல்லாம் துறவியா விட்டுட்டு புத்தருங்க மாதிரி நம்ம அந்த காவிய கட்டிக்கிட்டு நம்ம போயிடணும்னு வேதம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. நம்ம இதயம் உலகத்துல வாழ்றோம், நம்ம இதயம் எங்க இருக்குதுன்னு நம்ம முகத்துல தெரியும், நம்ம இதயம் எங்க இருக்குதுன்னு நம்முடைய பேச்சுல தெரியும் இல்லைங்களா. நம்ம பேச்சு எப்படி இருக்கு, நம்ம இருதயம் எங்க இருக்குதுன்னு நம்முடைய பழக்கங்கள்ல தெரியும். உலகத்துல தான் இருக்கிறோம், எவ்வளவு வசதியெல்லாம் இருக்குது, எவ்வளவு அந்தஸ்தெல்லாம் இருக்குது. ஏன் எனக்கும் கார் இருக்குது, எனக்கும் சகல விதமான ஐவரி ஐட்டம்ஸ், பல விதமான துணிங்க, என்ன வேணுமோ எல்லாம் இருக்குது. என் மனசு கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சம் கூட இல்லைன்னா நான் ஆனஸ்டா சொல்லணும். அதெல்லாம் இல்லாம என்னால இருக்க முடியும், அதெல்லாம் இருந்தா தான் நான் இதெல்லாம் சத்திய போயிடும். இல்ல அதெல்லாம் இல்லாம என்னால இருக்க முடியும், அப்படித்தான் வாழ சொல்றாரு ஆண்டவர். எல்லாம் இருந்தாலும் அதுல வைக்காத ஒரு தாமரை பூ மாதிரி வாழும், உலகத்தோடு நம்ம ஒட்டாம அப்படித்தான் வாழ சொல்றாருங்க. அதெல்லாம் நம்ம எப்படி தேவ ராஜ்யத்துக்கு பயன்படுத்த முடியும்? என் ராஜ்யத்தை என்னுடைய நீதியம் தேடுங்க, மேலான காரியங்களை நாடுங்க. அப்படி நம்ம மனசை மேல வைக்கும் போது தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு நீதிமான் பக்திமான் உடைய பிள்ளைய ஒரு போத நான் பிச்சை எடுத்ததை பார்த்தது இல்லைன்ற, ஒரு பக்திமானுடைய பரம்பரைய, பரம்பரைன்ற ஆக்சுவல் வேர்ட், அவனுடைய பத்து பரம்பரையில வந்த ஒருபோதும் கீழ்த்தரமா போனதை நான் பார்த்தது இல்லை. ஏன்னா கடவுள் அப்படி விட மாட்டாரு. நம்ம இதயத்தை நம்ம ஆண்டவர் மேல, இந்த நேசம் அசிங்கமான உலகம், நம்மள காவால தள்ளுற உலகத்தின் மேல ஏன் நமக்கு அன்பு? நம்ம ஆத்மாவை தேவனுக்கு தருவோமே, ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். அவரு போத நம்மள நம்ம தகுதி இல்லாத போது நேசிச்ச தேவன், அவர் மேல நம்ம மனசு வைப்போம், அவருக்கு நம்ம ஆத்மாவை கொடுப்போம். ஆனா ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்தின் ஸ்கேல் பாருங்களேன், இதுக்கு ரொம்ப முக்கியம் என்ன, தங்கம். இதுக்கு ரொம்ப லீஸ்ட், அது டிசெண்டிங் ஸ்கேல் அது. இதுக்கு ரொம்ப கீழே கடைசியில என்ன போட்டிருக்கு அந்த லிஸ்ட்ல, அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, நவரங்கம், அது இதெல்லாம் வருது இல்லையா. அதுல லிஸ்ட்ல வர கடைசி காரியம்
என்ன,
அப்புறம் லாஸ்ட்ல என்ன வருது, சோல்ஸ், மனுஷருடைய
ஆத்மாக்கள்.
அதான் கடைசி இல்லைங்களா, அதான் கடைசி. இந்த உலகத்தின் ஸ்கேல் அதாங்க, தங்கம் வைரம் அதெல்லாம் முக்கியம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அதுக்கு மதிப்பு கொடுக்கறது எதுக்கு தெரியுமா, ஆத்மாக்கு, மனுஷருடைய ஆத்மாக்கு. பரலோகம் இதுக்கு உல்டா, தங்கெல்லாம் கீழே போயிடும். முதல்ல இந்த உலகமே ஒருத்தன் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை இழந்தான். பாபிலோன் உல்டாங்க, பாபிலோன் உல்டா. அந்த மனசுல நமக்கும் போலான்னு வருது பாருங்களேன். நம்ம ஆத்மா பத்தி நம்ம கவலை இல்லை, ஆத்மீக வளர்ச்சியை பத்தி கவலை இல்லை, பாபிலோன் காரியங்கள் தான் முக்கியம். நம்ம சொந்த ஆத்மாக்கே அப்படிதான் பாக்குறோம் இல்லைங்களா. ஆத்மா காரியங்கள் நமக்கு அவசியமா, ஏன் பாபிலோன் முத்திரை வருது நம்ம மனசுல, பாபிலோன் எண்ணம் வருது, பிசாசின் முத்திரை வர்றதுனால உலக காரியங்கள் முக்கம் ஆத்மா எல்லாம் கடைசின்னு வருது. அடுத்ததாக மத்தவங்களுடைய ஆத்மா குறித்து நமக்கு பாரமே இல்லை, ஏன், பாபிலோனுடைய மென்டாலிட்டி. ஆத்மாக்கில் நம்ம மனுஷங்களை மதிக்கிறதே இல்லைங்க, என்னையும் நான் சேர்த்து சொல்றேன், மனுஷர்ல மதிக்கிறது இல்ல, நம்ம ரொம்ப ரொம்ப மோசம். நம்ம எல்லாம் மனுஷங்க ஆத்மாக்கள், அது உயிருள்ள நித்திய ஆத்மாக்கள், அவங்கள மதிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கத்துக்கணும். அதுதான் உயர்ந்த, இந்த உலகத்திலே தங்கத்தை விட ரொம்ப பெருசு மனுஷ ஆத்மா. அதை ஆதாயப்படுத்த முடியுமா, அதை காப்பாத்த முடியுமான்னு நமக்கு என்ன முயற்சி இருக்கு. உலகத்துல தங்கம் வெள்ளி அதுக்கு வேலை, சில இதெல்லாம் இப்ப சோசியல் மீடியான்னு வருது தெரியுங்களா, பேஸ்புக், லிங்க்டின், அதெல்லாம் என்ன தெரியுமா, என் நெட்வொர்க்கை வளர்த்துக்கணும், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், எதுக்கு, நிறைய கனெக்ஷன்ஸ் எனக்கு இருக்கணும், அவங்களெல்லாம் என் பிசினஸ்ல சேர்த்து நான் ரொம்ப லாபம் பண்ணணும். அவங்க எல்லாம் எவ்வளவு முயற்சி பண்றாங்க தெரியுங்களா, நம்ம என்னங்க முயற்சி பண்றோம், நம்ம நெட்வொர்க்கை வளர்த்துக்கிறதுக்கு, எதுக்காக, சாதாயம் பண்றதுக்குல. எத்தனை பேரை இயேசு கிட்ட கொண்டு வர முடியும், ஆத்மாக்களை மதிக்கணும். இந்த உலகத்திலேயே பெரிய சொத்து, நம்மளோடு வரப்போற சொத்து, இயேசு முன்னாடி நிற்கும் போது எத்தனை ஆத்மாக்களை நீ ஆதாயப்படுத்தின, எவ்வளவு செல்வ செருக்கா வாழ்ந்த, எவ்வளவு நகைக்கிட்டு சம்பாரிச்ச, அது இல்லைங்க கடைசியில எத்தனை ஆத்மாக்கள் அதெல்லாம் அழிய போகுது. தேவன் இந்த வசனங்களை நம்ம மனசை மாத்த உதவி செய்யட்டோம், அந்த வேசியின் மேல இருக்கிற கவர்ச்சியை நம்ம இதயத்தை குறைக்க செய்யட்டோம், ஜெபம் பண்ணுவோம்.